இன்று விஞ்ஞானிகள் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து எல்லா துறைகளிலுமேயே பல பொருள்களையும் பல ரசாயனங்களையும் பல உலோகங்களையும் பலவிதமான அவர்கள் கண்டுபிடித்த நிலைகளை எல்லாம் இணைத்து புதுவிதமான நிலைகள் எத்தனை உருவாக்குகின்றார்கள். அதை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் எத்தனை பொருள்களை அவர்கள் சிருஷ்டித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவு அந்த நுண்ணிய நிலைகளை அறிய வேண்டும் என்ற இந்த சிந்தனையின்பால் செல்லப்பட போகும்போது அவர்கள் இந்த உண்மையை அறியக்கூடிய நிலைகள் வருகின்றது. இருந்தாலும் இந்த விஞ்ஞான அறிவு இந்த உடலுக்குத்தான் வாழ்கின்றது, அது உதவியாக இருக்கின்றது. ஆனால் குருநாதர் அன்று அக்காலங்களில் புலையர்களாக புலசியர்கள் என்று சொல்லக்கூடிய அகசியனுடைய தாய் தந்தை வாழ்ந்த அக்காலங்களில் அவர்கள் அந்த தாவர இனங்களையும் சில செடிகளையும் சில கொடிகளையும் அதுபோன்ற இருக்கும் இடங்களில் சில மிருகங்கள் அஞ்சு ஓடுவதையும் பூச்சிகள் மடிந்து விழுவதையும் சில பெரிய மிருகங்கள் கூட அஞ்சு ஓடுவதையும் பாம்பினங்கள் கொண்டு கூட அது விலகி ஓடுவதையெல்லாம் அவர் உற்று நோக்குகின்றார்கள். பின் அதை எடுத்து அவர்கள் கையிலே அந்த விழுதுகளையும் அந்த பச்சிலைகளையும் எடுத்து அதன் மூலமாக மற்ற பூச்சிகளோ விஷ ஜந்துகளோ இது போன்ற அது பாதிக்கக்கூடிய அதிலிருந்து தப்பிப்பதற்காக இதை பரிச்சாந்தமாக அவர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தி பார்த்து அதன் வழிதான் அவர்கள் உற்று நோக்கி இதையெல்லாம் புலநெறிவால் நுகர்ந்து தங்களை காத்திடும் உணர்வாக வளர்த்து கொண்டவர்கள். இந்த விஞ்ஞானிகள் எப்படி பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார்கள், இதுபோன்றுதான் அவர்களும் அந்த புலநெறிவு கொண்டு விஷத்தை முறிக்கக்கூடிய நாம் இந்த விஷ முறிவு வேர்கள் என்று சொல்லுகின்றோம். புலி மிரட்டி, நரி மிரட்டி, யானை மிரட்டி என்று ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதற்கு எதிர்மறையான அதை அச்சுறுத்தும் உணர்வு கொண்ட சில தாவரின விழுதுகளை அந்த குச்சிகளை நாம் வைத்துக் கொண்டால் அந்த மிருகமோ பூச்சியினமோ மற்ற எதுவுமே நமக்குள் அருகில் வராது. ஒரு தேலையே வைத்திருந்தாலும் அந்த விஷம் கொண்ட அந்த தேலை அதனுடைய உணர்வுகளை அதனுடைய சுவாசத்தை முறிக்கக்கூடிய பச்சிலை நாம் கையில் வைத்திருந்தால் அந்த தேலும் பேசாமல் தான் இருக்கும். ஏனென்றால் அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த குச்சியில் இருக்கக்கூடிய அந்த மனம் அதற்கு எதிர்மறையாக ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணம் படப்போம்போது அவருடைய செயலை இழந்து அப்படி நிற்கின்றது. ஆனால் அந்த தேலை எடுத்துக்கொண்டால் அது பல செடிகள் அது விளைய வைத்த அந்த விஷத்தன்மை கொண்டு ஒரு பாத்திரத்தை ஓட்ட போடக்கூடிய அளவிற்கு அந்த விஷத்தன்மைகள் அதற்குள் இருக்கின்றது. ஆனால் இதுபோன்ற தேல்களை சில பறவைகளும் உணவாக உட்கொள்கின்றது. நாம் இந்த வீடுகளில் வளர்க்கக்கூடிய கோழிகள் கூட இந்த தேலை உணவாக உட்கொள்கின்றது. ஆனால் உணவாக உட்கொண்டாலும் அந்த பாத்திரத்தை ஓட்டக்கூடிய ஓட்டை போடக்கூடிய விஷத்தன்மை கொண்ட அந்த தேலை அது ஜீரணிக்கக்கூடிய உறுப்புகள் கோழியிடம் இருப்பதால் அதையும் ஜீரணித்து அது எந்தவித பாதிப்பு இல்லாமல் அது நன்றாக தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இதே கோழிக்கு நாம் இன்று செயற்கையால் செய்யப்பட்ட சில விஷங்களை அது உணவாக உட்கொள்ளும் சில பொருளுடன் இணைத்து அந்த கோழிக்கு இதை உணவாக போட்டால் அந்த கோழி மடிந்து விடுகின்றது. ஆனால் விஷம் கொண்ட உயிரினங்களை அது உணவாக உட்கொண்டால் அந்த கோழிக்கு ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த விஷத்தன்மை கலந்த உணவை கொடுக்கப்பட போகும்போது அதனுடைய பாதிப்புகள் வருகின்றது. இதே போன்றுதான் இன்று சில பேரை அவர்கள் காடுகளிலோ மற்ற இடங்களில் வேலை பார்க்கப்பட போகும்போது அவள் அறியாது ஏதாவது பாம்பு கடித்து விட்டால் இதற்குண்டான நுட்பம் தெரிந்தவர்கள் அதற்கென்று சில பச்சிலைகளை வாயிலே போட்டு மென்று அந்த உணர்வு கொண்டு கடித்த இடத்தில் வாயை வைத்து அந்த விஷத்தை உறிந்து அவர் வெளியே அது செலுத்தப்பட போகும்போது வெளியே துப்பிவிட்டார்கள் என்றால் இந்த விஷத்தால் தாக்குண்டு அந்த பாம்பால் கடிபட்ட மனிதன் எழுந்து அவன் நலமடைகின்றான். ஆனால் இவர்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இவர்களும் நன்றாக இருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த பாம்பு அந்த விஷத்தை பாய்ச்சிய நிலையில் இவர்கள் அது நுகரப்பட போகும்போது ஒரு வாயிலே புண்ணோ அல்லது இந்த ரத்தம் இருக்கக்கூடிய சில அது போன்ற நிலையில் இருந்தால் இவர்கள் கவர்ந்த இந்த விஷ பாம்பினுடைய விஷம் அந்த ரத்தத்தின் வழி அது வழி உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் நரம்புகளில் சென்று இவரையே மரணமடைய செய்து விடுகின்றது. இதெல்லாம் விஷத்தினுடைய பலதரப்பட்ட பல வகையான உணர்வின் இயக்கங்கள் என்று நாம் மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு காட்டிய பேருண்மைகள் என்று குரு இதை சொல்லி இந்த விஷத்தினுடைய இயக்கத்தினால்தான் அண்டமும் இயங்குகின்றது, அகண்ட நிலையில் அனைத்துமே இயக்க சக்தியாக இருக்கின்றது. இது ஒன்றுடன் ஒன்று அது கலந்த நிலைகளுக்கொப்ப எத்தனையோ வகைகளில் அதனுடைய இணைப்பும் அதனுடைய மாற்றங்களும் அதை அழிக்கக்கூடிய நிலைகளும் எத்தனை வகைகளில் அது உருப்பெறச் செய்கின்றது. ஏனென்றால் இதைத்தான் அவர் இதுபோன்ற விஷத்தின் மேலிருந்து விடுபடக்கூடிய அந்த புலஸ்தீர்கள் என்று அகசியனுடைய தாய் தந்தர்கள் இந்த விஷத்தை முறித்திடும் உணர்வுகளைத்தான் அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். முலாமாக பூசினார்கள், தன் உடலிலும் அதுபோன்ற உணர்வுகளை அணிகலன்களாக போட்டார்கள். இதன் வழி கருவுற்ற அது உருவான அந்த சிசுதான் அகசியன் என்று பின்னாளில் அவன் அந்த தாய் கருவிலே விஷத்தை முறித்திடும் இந்த உணர்வுகள் அவன் உடலிலே ரத்தமாகி அணுக்களாக உடலில் அது விளையப்பட போகும்போது அவன் உடலிலே இயல்பாகவே இந்த நஞ்சை முறிக்கக்கூடிய உணர்வின் எண்ணங்கள் அந்த இவனுடைய மூச்சு, இவனுடைய பார்வை, இவனுடைய நினைவுகள் ஊடுருவி சென்றாலே சூரியனை உற்று பார்க்கக்கூடிய நிலையில், அகண்ட நிலையில் உற்று பார்க்கக்கூடிய நிலையில் அதையெல்லாம் அது வந்தாலும் அதையே ஒழுக்கிடும் சக்தியாக இவன் பெறுகின்றான். இப்படித்தான் அந்த வல்லமைகளை அவன் பெற்று சிறுக சிறுக இந்த விஷயத்தை முறிக்கக்கூடிய ஆற்றலாக பெற்று அவன் அகண்ட அண்டத்தில் வருவதையும் இந்த நஞ்சு கலந்த நிலையெல்லாம் 27 நட்சத்திரம் வெளிப்படும் உணர்வுகளை எடுத்து அது ஒளியின் சுழராக மாற்றி இந்த உயிரை போன்ற உணர்வு ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றான். இந்த துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றான், வளர்கின்றான். ஆக இது போன்ற இந்த பேர் உண்மைகளைத்தான் மாமகரி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு படிப்படியாக அதை உணர்த்தி இந்த உணர்வுகளை பெரும்படி செய்து இது எல்லோருக்கும் இந்த உணர்வுகளை பெறச்சி அனைவரும் இந்த நஞ்சினை வெல்லக்கூடிய, தீமையிலிருந்து விடுபடக்கூடிய, ஒளியான உணர்வை வளர்க்கக்கூடிய இதுபோன்ற அரும்பெரும் சக்திகளை எல்லோரும் பெற வேண்டும், எல்லோருக்கும் இந்த பாக்கிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்து என்று குரு இட்ட கட்டளைப்படிதான் இதை உங்களுக்குள் உணர்த்துகின்றேன். திரும்ப திரும்ப உங்களுடைய சந்தர்ப்பம், உங்களுடைய எண்ணங்கள் மாறப்பட போகும்போது இடைமறித்து சாமி சொன்னதே சொல்லுகிறார் என்று என்னபடி இந்த விஞ்ஞானத்தால் வரக்கூடிய நச்சுத்தன்மையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நம்மை நாம் காத்து இந்த விஷத்தையே ஒளியாக மாற்றக்கூடிய இதுபோன்ற அரும்பெரும் உணர்வுகளை நாமும் வளர்த்து இந்த உணர்வை பரப்பி மக்களை காத்திடும், இந்த உலகை காத்திடும் அதுபோன்ற நிலைகளை நாம் பெற வேண்டும். அந்த அகஸ்தியனை போன்ற அவனை பின்பற்றி சென்ற ஏனைய மகரிஷிகள், ஞானிகள் போன்று நாமும் அந்த அழியாத நிலைகள் பெற வேண்டும், அந்த நஞ்சை வென்றிடும் சக்தி பெற வேண்டும், ஒளியான நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று குருவிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்.
தாய் கருவிலே வளையும் அகஸ்தியன் தான் அகஸ்தியின் தாய் தந்தையர்கள் கடும் விஷம் கொண்ட தாக்கி தன் உணவாக உட்கொள்ளும் கொடூர மிருகங்களிடமும் விஷத்தன்மை கொண்ட நிலைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள இயற்கை விளைந்த பச்சலைகள் அதை தன் அரைத்து தன் உடலிலே முலாமாக பூசிக் கொள்கின்றார் அவருடைய சந்தர்ப்பம். ஏனென்றால் விஷத்தன்மை இழந்து மீட்டிடும் உணர்வின் எண்ணங்கள் தோற்று வைக்கின்றது. அவன் அனுபவித்து வந்த ஒரு தாவர இனத்தைக் கண்டு அஞ்சு ஓடும் நிலையை அவன் உற்று பார்க்கின்றான். அந்த உணர்வின் தனி கொண்டு தனக்குள் முலாமாக பூசினார். இது தனக்குள் கையிலே வைத்திருக்கும் போது அதனை கண்டு அஞ்சு ஓடும் நிறை வரும்போது ஆக விஷ கண்டுகளோ ஓடுகின்றது, நுகர்ந்தால் அது மயங்குகின்றது. இத்தகைய தன்மைகள் காட்டு விலங்குடன் விளைந்த மனிதன் சந்தர்ப்பத்தால் இந்த உணர்வு விளைகின்றது. அந்த விளைந்த உணர்வுதான் இன்று அவன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது இவர்கள் மூலமாக அரைத்து பூசுகின்றார்கள். இன்று ஒரு பச்சலையை மனிதன் கையிலே கொடுத்து வைத்துக் கொண்டார், தேளை மேலே விட்டால் அது கொட்டார், அது விஷத்தின் உமிழ்த்தும் செயல் இழக்கப்படுகின்றது. ஒரு நஞ்சு கொண்ட பாம்பு தீண்டி அந்த விஷத்தை உமிழ்த்த வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த இந்த விஷத்தை உடைக்கிடும் அந்த பச்சலை கையில வைத்துக் கொண்டால் அது உடங்கி விடுகின்றது. ஆக அதனுடைய விருதை நாம் வைத்துக் கொண்டால் அழியா பருவம் பெறுகின்றது. ஆகவே இதை போல கொடூர மிருகங்கள் விஷத்தின் தன்மை கொண்டு வலுகொண்டு இயங்கினாலும் அதனை உடைக்கிடும் உணர்வுகள் ஆக இந்த தாவர இன சத்துக்குள் உண்டு. ஆகவே இன்று உதாரணமாக பல தாவர இனங்களை விளங்கி அது உணவின் தன்மை கொண்ட கரடனோ மற்ற உயிரினங்களோ இன்று அந்த விஷமான தேளை உணவாக உட்கொள்ளும் போது அதை பாதிப்பதில்லை. மனிதனாக நாம் அந்த தேள் கொட்டிவிட்டால் நமக்குள் கடும் சிலிப்பு ஏற்படுகின்றது. ஆக உலோகத்தன்மையில் தேள் கொட்டிவிட்டால் அதன் விஷத்தன்மை ஊடுருவி அந்த பாத்திரத்தை ஓட்டையிட்டு விடுகின்றது. நாம் அந்த நுண்ணிய ஓட்டை போட வேண்டும் என்றாலும் நமக்கு திறனில்லை. ஆனால் விஷத்தின் தன்மை கொண்டு ஓட்டையிடும் அந்த பருவம் பெற்றது பல கோடி சரீரங்கள் விஷத்தை தீண்டப்பட்டு விஷத்தின் தன்மை கொண்டு உருவாக்கப்பட்டு அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஒரு கோழியாக உருவாகும் என்றால் அந்த கோழி இந்த விஷத்தை கொத்தி உணவாக உட்கொள்ளும் போது அது மடிவதில்லை, இயற்கையில் விளைந்தது. மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷத்தின் தன்மை ஒரு இதில் போட்டுவிட்டால் இந்த விஷத்தை உட்கொண்டால் அந்த கோழி மடிந்து விடுகின்றது. ஆக மனிதனால் செயற்கை இயக்கப்பட்ட உணவும் உணவுடன் கலந்து செல்லப்படும் இந்த விஷயங்கள் முறிக்கப்படுகின்றது. இந்த நல்ல பாம்பு உள்ள மனிதனை தீண்டிவிட்டால் அந்த மனிதன் நிலைகளில் விஷம் ஊடுருவுகின்றது. ஆனால் அதே மனிதன் அந்த வாயில் வரும் ரத்தத்தை உறிஞ்சினால் இவனை ஒன்றும் செய்வதில்லை. அதன் ரத்தம் உமிழும் நிலைகள் என்று இந்த விஷத்தை உமிழப்படும் போது அந்த விஷத்தை நீக்கிடும் உணர்வின் தன்மை கொண்டு ஒரு பச்சரை வாயிலை போட்டு அந்த விஷத்தை உரித்துக் கொண்டால் விஷம் அங்கே இவன் வாயில் கொண்டு அவன் இழந்து விடுகின்றான் இயற்கையிலே. ஆகவே விஷத்தை பாம்பு நல்ல பாம்பின் விஷத்தை நாம் உணவாக உட்கொண்டால் நாம் அறிவதில்லை. ஆனால் நமக்குள் உடலுக்குள் ஒரு புண்ணோ மற்ற செறிவுகள் இருந்தால் அதன் ஊடுருவை அதன் நம்ம உடலில் உருவாக்கும் அணுக்களை கலந்துவிட்டால் இது மடிகின்றது. பின் நம்முடைய செயலாக்கங்கள் மாறுகின்றது. விஷத்தின் ஆற்றல் பல விதங்களில் பல ரூபங்களில் செயல்படுகின்றது. ஏனென்றால் இது உங்கள் விஞ்ஞான அறிவில் எத்தனையோ நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல மெய்ஞானிகள் இதை போன்ற விஷத்தின் ஆற்றலை தனக்குள் அடக்கும் வல்லமை பெற்றவர்கள் அறிந்த அந்த ஞானிகள் தனக்கும் விஷத்தை ஒழிக்கிடும் கருவிலே விளையும் போதே இத்தகைய நிலவு உருவாக்கி விடுகின்றது. அப்படி உருவாக்கின அந்த சிசு தான் பிறந்த பின் சூரியன் தனக்குள் மோதலில் ஏற்படும் விஷத்தை பிரிக்கப்படும் போது அப்போதுதான் வெயில்கள் நமக்கு வருகின்றது. விஷத்தின் தன்மை மோதும் போது வெப்பத்தின் கதிரியக்க பொறிகளாக மாறுகின்றது. அதன் உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று தாக்கப்பட்டு அதை ஒளி சுடராக நமக்குள் வெளிச்சத்தை உண்டாக்குகின்றது. அதன் உணர்வின் தன்மை மற்றொன்றோடு மோதும் போது அந்த உணர்ச்சி தூண்டி தாவர இனங்களை வளர்க்க செய்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் கவர்ந்து கொண்ட உணர்வுகளோ எதன் உணர்வுகள் பரப்புகின்றதோ அது பூமியின் துணை கொண்டு அந்த உணர்வை கவர்ந்து அதன் இனமாக வளர்க்கின்றது. இது உலக இயல்பின் சில தன்மைகள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம். ஏனென்றால் உங்களுக்கு பாடநிலை உண்ணாங்கலசில் பாடநிலை போதிப்பது போல உணர்வின் இயக்க சக்திகளை நாம் மனிதனான நாம் உணரும் தன்மை பெற்றவன். பறிந்து கொண்ட பின் நினை கொண்டு அதை கவர்ந்து அதை செயலாக்க முடியும். கருவிலே வளரும் சிசுக்கு அவன் கற்றுணரவில்லை. தாயின் நஞ்சியிடமிருந்து தப்பிக்கும் உணர்வை நுகர்ந்தது கருவிலே வளரும் சிசுக்கு இணைந்தது. உணர்வின் தன்மை நஞ்சினை வென்றிடும் உணர்வு அங்கு பெறுகின்றது. நஞ்சினை வென்றிடும் உணர்வு வரப்படும்போது அவன் மல்லாக்க பழந்திருக்கும் அறிவில்லாத அறியும் அறிவே இல்லை என்றாலும் கண்ணுற்று பார்க்கப்படும் போது இவன் உடலுக்குள் இருக்கும் விஷயங்கள் இந்த கருவிலின் நிலையாக ஊடுருவுகின்றது. ஆக சூரியனின் மோதலில் உற்று பார்க்கின்றது. மோதலால் ஏற்படும் உணர்வின் தன்மை இவனுக்குள் இது மோதப்பட்டு உணர்வின் அறிவாக இவனை இயக்குகின்றது. ஆக சூரியன் இயக்கத்தையும் அவன் காணும் அந்த சக்தி பெறுகின்றார். இதெல்லாம் இயற்கை சந்தர்ப்பத்தால் தான் உருவான நிலை. மனிதன் பல நஞ்சினை கொண்டு மனிதனாக உருவாக்கினாலும் நஞ்சு கொண்ட மிருகங்களிடமிருந்து தப்பிக்கும் அவருடைய தாய் தந்தைகள் நுகர்ந்த இந்த விஷத்தன்மைகள் கருவிலே வளரப்படும் இணைந்து நஞ்சினை வென்றிடும் உணர்வின் அணுவாக விளைகின்றது. இதைப் போன்றுதான் உங்களுக்குள் உருவாகும் உணர்வின் தன்மையும் அது ஒளியின் தன்மை ஒவ்வொரு குணத்திலும் சிறப்பும் உணர்வின் தன்மை தனக்குள் இணைக்கப்படும் போது அந்த நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் நீங்கள் பெற வேண்டும் என்ற நோக்குடன் தான் உங்களை உற்று நோக்கும்படி உணர்வின் தன்மை நுகரும்படி நுகர்ந்த உணர்வு ஜீவ அணுவாக மாற்றும்படி செய்வதற்கு எமது குரு கட்டளைப்படி உங்களை இதை செயலாக்குகின்றேன். தெரிந்து கொள்ளுங்கள். இதன் வழி அவன் கற்றுணர்ந்த உணர்வுகள் ஆக சூரியன் அதை எப்பாடு தனக்குள் கவர்கின்றது என்ற நிலையும் அண்டங்கள் எப்படி உருவான அதன் தொடர் வரிசையில் காணுகின்றான். இன்று விஞ்ஞானி ஒரு பொருளை பிளந்து அணுவை பிளந்து அணுக்கள் இயக்கத்தின் தன்மை அறியப்படும் போது இது எங்கிருந்து விளைந்தது அதன் உணர்வின் தொடர் எங்கு என்ற இன்றைக்கு விஞ்ஞானி காணுகின்றானோ அன்று மெய்ஞானியான உணர்வின் தன்மை மெய்ய உணரும் ஆற்றல் விஷத்தை ஒடுக்கும் ஆற்றல் தாய்க்குள் கருவலாக உருவாகப் போகும்போது தனக்குள் விளைந்த நிலைகள் மோதப்படும் போது பிரிவின் தன்மை கொண்டு எப்படி உருவானது என்ற அறிவை அங்கு ஊட்டுகின்றது அகசியின் நிலைகள். அப்படி உருவான அந்த அகசியன் தான் தனது வாழ்க்கையில் எவ்வாறு உருவாகிற என்ற உணர்வின் எண்ணங்கள் அங்கு தோற்றுவிக்கின்றது. ஏனென்றால் இதெல்லாம் நாளை வரும் நஞ்சினின்றி நீங்கள் வென்று நஞ்சற்ற உணர்வு உங்களுக்குள் வளர்த்து இந்த உடனின்று நாம் செல்லப்படும் அருள் ஞானியுடன் ஒன்றி இனி மரணமில்லா பெருவாழ் என்ற என்று மொழியின் சரீரம் திரும்புவது அகண்ட உலகில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சத்ரிஷி மண்டலங்களும் துருவ நட்சத்திரமும் இதே போல ஏனைய மண்டலங்கள் எத்தனையோ உண்டு. அதில் இணைந்த உணர்வுகள் அவர்கள் உமிழ்த்தும் நிலைகள் இணை சேர்த்து உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளிவின் சரீரமாக அழியா வர்ணமை பெறும் இந்த உயிரை நாம் கடவுளாக மதித்து நமக்குள் எண்ணீரை உருவாக்கும் உணர்வினை நாம் தெளிவாக்குதல் வேண்டும்.
மனிதனுக்கு மனிதன் நாம் இன்று மனித நேயம் கொண்டு உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள் தான். ஆனால் அப்படி குடும்பத்திலோ மற்றவர்களுக்கோ நண்பர்களுக்கோ வேண்டியவர்களுக்கோ நாம் உதவி செய்தாலும் எப்படி உதவி செய்கின்றோம், அந்த உதவி செய்தனுடைய பலன் எப்படி வருகின்றது என்பதை குரு இதிலே தெளிவாக்கி நாம் உதவி செய்ய வேண்டிய முறைகளையும் அந்த அவர்களுடைய துயரங்களோ துன்பங்களோ வராதபடி நாம் தடுத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும். ஆனால் இன்று இயல்பான நிலைகள் அது உண்மை உணராத நிலைகள் செயல்பட்டால் எந்த நிலை ஆகின்றோம். ஆனால் இதை மாற்றி அமைக்கும் ஆலயங்களில் இந்த உயிரை பற்றியும் உயிர்களை நாம் உயர்ந்த உணர்வுகளை எப்படி பெற வேண்டும் என்ற தத்துவங்களை சூட்சமமாக நடக்கக்கூடிய நிலைகளை அது காட்டியுள்ளார்கள். அந்த காட்டப்பட்ட நிலைகளை நாம் அறியாது நம் உடலில் விளைந்த உணர்வுகள் எவ்வாறு செயல்படுது என்பதைத்தான் இதில் விரிவாக்கமாக இதில் உணர்த்துகின்றார்கள். என்றால் நம் நண்பர்களுக்கோ நமக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கோ அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் உடனே நாம் பணத்தை கொடுத்தோ அல்லது அவருக்கு வேண்டிய உதவிகளை நாம் உடனடியாக நாம் செய்து விடுகின்றோம். ஆனால் ஞானிகளுக்கு காட்டிய முறைப்படி நாம் அவர்கள் துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் மிகவும் இன்னலான பல கொடுமைகள் பட்டார்கள் அதையெல்லாம் நாம் கேட்டோம் பார்த்தோம் நுகர்ந்தோம். நமது உயிர் இதையெல்லாம் என்ன செய்யும், அவருக்கு உதவி செய்தோம் என்ற நிலையில் இருந்தாலும் அவர் கஷ்டத்தையெல்லாம் நுகர்ந்தோமே அந்த அணுக்கள் அவ்வாறு உருவாகிட்டால் நம் உடலுக்குள் என்ன செய்யும் என்று சிந்திக்கிறோமா என்றால் இல்லை. அதைத்தான் இங்கே குரு சுட்டிக்காட்டி இன்று அவருக்கு நாம் பண உதவிகளை செய்து அவர்களுக்கு வேண்டிய மற்றதுகளை செய்து நாலு பேருக்கு அவர் எல்லாம் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதன், அவர் பெரியவர் என்று இப்படி பெயர் எடுப்பதை காட்டிலும் மகரிஷியின் அணுசக்தியும் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்து அந்த உயர்ந்த உணர்வின் ஆற்றல் துணை கொண்டு அவர்களை பார்த்து கேட்டு நுகர்ந்த அந்த உணர்வுகளை நமக்குள் தூய்மைப்படுத்திக் கொண்டு, ஏனென்றால் அது அவருடைய கஷ்டமோ துன்பமோ துயரமோ இது கடும் விஷத்தன்மை கொண்டது, அதை நாம் உற்று பார்த்து நமக்குள் பதிவாக்கி அதை சுவாசித்தால் உயிரிழை பட்டால் அதே உணர்வில் ஜீவன் பெற்று இன்று நாம் அவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் பின்னாட்களில் எத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன், ஆனால் ஆண்டவன் என்னை கடுமையாக தண்டிக்கின்றான், என்னை ஏனோ சோதித்துக் கொண்டே இருக்கின்றான், யாருக்கு நல்லது செய்து என்ன பிரயோஜனம் என்று இப்படி அவர்களுக்குள் விளைந்த உணர்வுகள் நமக்குள் வித்துகளாக வளர்ந்த பின் நமது உயிர் அந்த உணர்வின் இயக்கமாகவே நம்மை மாற்றியுனாக, இதனால் இதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இந்த முறைப்படி அவர்கள் பட்ட கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை கேட்டறிந்து உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் ஒரு நிமிடத்திற்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் எடுத்து கண்ணின் நினைவை அங்கே துருவ நட்சத்திரத்தின்பால் ஒன்றை செய்து அந்த உயர்ந்த உணர்வை சுவாசித்து புருவ மத்தியில் நாம் அடைத்து பழக வேண்டும். இந்த புருவ மத்தியில் நிறுத்தினால் இந்த உணர்வு நமக்குள் ஜீவன் பெறாது, நமக்குள் அணுவாகவும் உருவம் அதாவது அந்த உருவாக அதை இது போன்று தடுத்து பழகிய பின் மீண்டும் இந்த உணர்வுகளை துருவ நட்சத்திர உணர்வுகளை சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அவருக்குள் இது பாய்ச்சி அவர்களுக்கு இதே உணர்வுகளை ஊட்டி செவிவழி இந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் இனி பெறுவாய், மகரிஷி நட்சத்தி பெறுவாய், அந்த உயர்ந்த உணர்வுகளை நீ எடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று அறியாத வந்த தீமையிலிருந்து நீ விடுபட முடியும் என்று இதைத்தான் இங்கே ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் ஆக நாம் வெளிப்படுத்தும் இந்த உணர்வுகள் அலைகளாக அந்த வாயு அங்கே சென்று அந்த உணர்ச்சிகள் அங்கே ஊட்டப்பட்டு அவர்கள் கண்ணின் நினைவுக்கு அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வரப்படப் போகும்போது அவர்களும் இதே உணர்வுகளை நினைவாட்டல் அங்கே செலுத்த செய்து உயிர் வழி அங்கே அந்த சுவாசிக்கப்பட போகும்போது அவர்கள் உடலில் இது ஜீவன் பெற்று வளரத் தொடங்கும். இன்று மகரிஷிகள் ஞானிகள் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் அந்த தீமைகளை நீக்கி பழகினார்களோ உணர்வு ஒளியாக மாட்டினாலோ அதே உணர்வை குரு எனக்குள் பதிவு செய்த அதே உணர்வை நான் எப்படி பெற்று வளர்த்தேனோ அதே வழியில் தான் உங்களுக்குள்ளும் இதை சொல்லுகின்றேன். இதைத்தான் அஞ்சனை. இந்த உணர்வுகள் நமக்குள் அரு மருந்தாக நமக்குள் தீமை புகாது, தீமை உருவாகாது, தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளாக இது சுக்ரீவன் அந்த வாலி என்ற நிலையில் நமக்குள் நம்முடைய நல்ல உணர்வுகளை மாற்றி அமைக்காது, பலவீனப்படுத்தாது, நம் நல்ல குணங்களை காத்திடும் சக்தியாக நாம் இது செயல்படுத்த முடியும். இதைத்தான் ஞானிகள் மகரிஷிகள் நமக்கு தெளிவாக்கினார்கள். ஆக உதவி எப்படி செய்ய வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டியதுதான். ஆனால் அவர்களுடைய தீமையோ துன்பமோ துயரமோ நமக்குள் அணுவாக உருவாகி நம்மை அவர்களைப் போன்ற எளிநிலையான நிலைகளுக்கு ஆகாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? இதைத்தான் அங்கே ஆலயங்களில் இது காட்டப்பட்டு அது சூட்சமமாக அருவமாக உருவத்தை காட்டினாலும் அருவத்தில் நமக்குள் நுகர வேண்டியது எது? அங்கே பாலை ஊற்றி அபிஷேகம் செய்கின்றால், சந்தனத்தை ஊற்றி அபிஷேகம் செய்கின்றால், கனிகளை போட்டு அபிஷேகம் செய்கிறாள், மலரை போட்டு அபிஷேகம் செய்கின்றால், பன்னீரை ஊற்றி அபிஷேகம் செய்கிறார் என்றால் அந்த உயர்ந்த உணர்வுகளை அந்த மனங்களை நமது உயிரான ஈசனிடம் அந்த உணர்வுகளை நாம் செலுத்தி அந்த சக்திகளை ஜீவன் பெற செய்து நமக்குள் அறியாது வந்த தீமைகளை நஞ்சுகளை இருள் சூழ்ந்த உணர்வுகளை அதை மாற்றி அதை அடக்கி ஒளியின் தன்மையாக மாற்றுவதற்குத்தான் இதை காட்டியுள்ளதாக அங்கே ஆலயங்கள் இதை காட்டப்பட போகும்போது நாம் என்ன நினைக்கின்றோம்? இன்று இது போன்ற நிலைகள் பல உபதேசங்களை நான் கொடுத்தாலும் என்னிடம் வந்து கேட்பவர்கள் எதை கேட்கின்றார்கள்? எங்கள் குடும்பம் சீராக வேண்டும், எங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் தெளிந்து நடக்க வேண்டும், என் தொழில் சீராக வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும் என்று கேட்கின்றார்களா என்றால் இல்லை. என் குடும்பத்தில் என் கஷ்டம் போகவே மாட்டேன் என்கிறது, என் பிள்ளை சொன்னபடியே கேட்க மாட்டேன் என்கிறார், என் கொடுத்தவன் கடன் திரும்ப கொடுக்கவே மாட்டேன் என்று இப்படித்தான் கேட்கின்றார்கள். ஏனென்றால் இது எல்லாம் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள். இன்று உதாரணமாக ஒரு உணவு பழக்கம் கருவாடையோ மீனையோ இந்த நாற்றமான உணவுகளை உட்கொண்டு பழகியவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்தால் அவர்களுக்கு அது ஆகாது. அவர்களுக்கு அந்த கருவாடு மீனும் வைத்து சாப்பிட்டால்தான் அவர்களுக்கு அந்த இந்த நாற்றமான உணர்வை ஏற்றுக்கொண்ட அணுக்கள் உடலில் இருக்கப்பட போகும்போது இதை மற்றது ஏற்றுக்கொள்ள. இதுபோன்று நம் உடலிலே விடாப்படியாக நாம் வந்த வழி நுகர்ந்த உணர்வுகள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதபடி தீமைகளை சேர்த்து தீமைகளை வளர்க்கக்கூடியதை அந்த தீமைகளை சொல்லி தீமைகளை வளர்க்கும் விதமாகத்தான் கேட்டு பழக முடிகிறதே தவிர தீமைகள் அகல வேண்டும். அதைத்தான் அங்கே ஆலயங்களை காட்டுகின்றன. அங்கே ஒவ்வொரு அபிஷேகம் பண்ண போகும்போது இந்த உயிரிலே அந்த உயர்ந்த மனங்களை நான் சுவாசித்தால் அந்த உணர்வுகளை பெற வேண்டும் என்ற இச்சை இருந்தால் அந்த அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற இந்த இச்சைப்பட்டால் அந்த உணர்வு நமக்குள் விரிவாகி நம்மையும் அந்த எல்லைக்கு அழைத்து செல்லும். இது போன்ற தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும். அது இதைத்தான் அங்கே ஆலயங்களை தெளிவாக காட்டுகின்றார்கள். அதன் வழி ஞானிகள் வழியில் நாம் செயல்படுத்தினால்தான் இதையெல்லாம் மாற்ற முடியும். நம் பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று குருவிகள் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
நாம் ஒருவனை பார்க்கப்படும் போது அவன் வேதனை நுகர்ந்து நாம் உணர்வின் தன்மை அவன் வலிமை நமக்குள்ளாகி நாமும் சோகமாகி அவன் பற்று கொண்டிருந்தான் நமக்குள் பொருள் இருந்தான் அவனுக்கு உதவி செய்து விடுகின்றோம். ஆனால் துயரத்தை தான் நாம் வாங்கி விடுகின்றோம். அவனையும் காக்க முடியவில்லை, நம்மையும் நாம் காக்க முடியவில்லை. ஆகவே இதை போல நிலைகளிலிருந்து நாம் தற்போது எப்போது உங்களுக்குள் பதிவான இந்த உணர்வின் தன்மை கொண்டும் ஒரு நோயாளியின் தன்மை நாம் கண்டாலும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி துரு நட்சத்திரத்தின் உணர்வை அகஷன் வழி உங்களுக்குள் பதிவானால் இந்த பதிவை நினைவு கொள்ளுங்கள். துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்குங்கள். உங்கள் உடலுக்குள் பரப்புங்கள். நோய்வாய்ப்பட்ட உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளராது தடுத்து நிறுத்துங்கள். நிறுத்திய பெண் அவனுக்கு நலமாக வேண்டும் என்ற உணர்வினை உருவாக்குங்கள். உணர்வின் சொல்லாக அவன் செவிகளில் படும்படி சொல்லும் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவாய், நோயிலிருந்து விடுபடுவாய், உன் எதிர்காலம் சிறந்து வாழ்வாய் என்ற உணர்வினை நீங்க உருவாக்கப்படும் போது அவன் செவிகளை பற்றி அவனையும் காக்க முடிகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு அங்கு சிந்தனைக்குரிய நிலைகளை கொண்டு வர முடிகின்றது. நான் ராமயானத்தில் அதாவது ராமனின் பக்தன் ஆஞ்சனேயன் சீதா என்ற சுவைக்கொப்ப எண்ணங்கள் வருகின்றது. மகிழ்ந்து வாரும் உணர்வினை நீ பெறப்படும் போது அவன் எப்படி மகிழ்ச்சியாக உருவாக்க வேண்டும் என்பதை காட்டப்படும் போதால் ஒரு மனிதன் வேதனைப்படுகிறார் என்றால் நாம் பண்பு கொண்ட மனிதன் அவனை உற்று பார்த்து உணர்வின் தன்மை நான் நுகர்ந்து அறியப்படும் போது உயிரிழப்படும் போது அது வாலியாகி விடுகின்றது. நாம் பாலிலே பாதாமியை போட்டாலும் விஷத்தை ஒரு துளி போட்டால் அது வலிமை கொண்டதற்கான பாதாமைக்கு சக்தி இல்லை. உங்களுடைய நல்ல குணங்கள் இருப்பினும் அந்த வேதனைப்பட்ட மனிதன் உணர்வினை நாம் நுகரப்படும் போதும் அதன் வலிமையான பின் நாம் செய்து தெரியாது நம் உடலிலும் பதட்டம் பயம் அழுகை இதை போன்ற பலவீனமான உணர்வுகள் நமக்குள் தோன்றுகின்றது. பின் அவனை காக்க அவன் பரிவு கொண்ட உணர்வால் அவனை காத்தாலும் அவன் உடல் வந்து தீமையை தடுக்கும் சக்தி இழந்து இருக்கின்றோம். அப்படி தீமை செய்யும் சக்திகளை நமக்குள் புகாது தடுக்க வேண்டும் என்றால் இப்போது உங்களுக்குள் பதிவான உணர்வினை நினைவில் கொண்டவன் ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி அந்த அம்மா பல அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றி இதன் உயிரின் துறை கொண்டு அந்த துரு நட்சத்திரத்தின் ஏன் என்றால் உயிர் போன்ற உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியது அந்த துரு நட்சத்திரம். ஆனால் இதே உயிரின் தன்மைதான் ஒளியின் உணர்வை வளர்த்தது. அதே உயிரின் உணர்வின் தன்மை உங்க அந்த உயிருடன் ஒன்றி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்குங்கள். உங்கள் உயிரின் வழி உங்க உடலுக்குள் செலுத்தும். உங்க மூக்கின் வழி மோதி அவன் நோயின் உணர்வு வலிமையாக்கப்படும் போது சிந்தனை வருவதுனால் அது உங்க உடலுக்குள் அந்த தீமின் புகாதபடி இந்த அருளை உங்களுக்குள் நடு மத்தியில் புருவ மத்தியில் உங்கள் உயிரின் நன்மையிலே எண்ணி இதை தடுத்து நிறுத்தும். பின் அதன் வழி உங்க உடலுக்குள் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி உங்க உடல் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று இயங்க ஒரு நிமிடம் அல்லது ஒரு செகண்ட் இதை எண்ணிவிட்டால் இப்போ அவன் பட்ட வேதனை உள்ளுக்கு போகாதபடி தடுத்து நிறுத்தி விடுகின்றேன். ஆகவே உள்ளே சென்று இந்த வலிமை கூட்டும் போது இது அனாதியாகி விடுகின்றது. இது சூரியன் கவர்ந்து விடுகின்றது. கவர்ந்து கொண்ட பின் அந்த உடல் உள்ள அவனுக்கு துரு நட்சத்திரத்தின் பேரருளும் அவன் உடலை படர வேண்டும். அவன் பிணிகளிலிருந்து விடுபட வேண்டும். அவன் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும். தெளிந்த மனம் பெற வேண்டும். அவன் வாழ்க்கை அவன் நலம் பெறும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று உங்கள் உடலே உங்கள் உயிருடன் இதை உணர்வு உருவாக்குங்கள். இதை சொல்லாக சொல்லப்படும் போது அஞ்சனை இதை அவன் தீமையும் அடக்கி உங்கள் உயர்ந்த உணர்வினை இங்கே வளர்த்து இந்த உணர்வின் சொல்லாக சொல்லப்படும் போது அவன் சரியில்லை படப்படும் போது அந்த உணர்ச்சிகள் உயிருக்கேற்றி கண் வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து அவன் உயிரிலையும் மோதி உணர்ச்சிகளும் உடலில் பரவி எங்கே நோய் இருக்கின்றதோ நோய் இருக்கும் பாகம் அது சென்று அதன் உணர்வின் வலிமைகள் இந்த இது வலிமையாகி அதை அடக்குகின்றது. நான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயு புத்திரன். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உருவாக்கிய உணர்வுகள் அவன் சொல்லப்படும் போது சிவியலைப்பட்டு நுகர்ந்து உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சிகள் இரத்தத்தின் வழி சென்று எங்கே நோய் உள்ளதோ அங்கு இந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது வாய்ப்புத்திறனால் சுக்ரீவன் மந்திரி. ஆகவே துரு நட்சத்திரத்தின் எப்படி இருளை நீக்கியதோ அதே போல அவன் உடலுக்குள் அந்த சிந்தித்து தீமையை நுகராது தடுக்கும் சக்தி. நீங்க பொருள் கொடுக்கறது காட்டும் அந்த துயர் வருவதற்கு முன்னாடி இதை மாறி சொல்லி நீ எதிர்காலம் இத்தோடு நட்சத்திரத்தின் பேரொழி பெறுவாய், நீ மன உறுதி கொள்வாய், உன் வாழ்க்கையை நலமா இருக்கும். கஷ்டம் என்று ஒருத்தர் கேட்டால் நீங்க காசா கஷ்டம் கேட்டு கொடுத்துருங்க, அவர் கஷ்டமெல்லாம் உங்ககிட்ட வேலை. இது தடுக்க மறுத்தால் நாலு பேருக்கு நல்ல மனுஷன் சொல்லி நான் கொடுத்தனுங்க, அவனுக்கு உதவி செய்தனுங்க, இவனுக்கு உதவி செய்தனுங்க, எல்லாம் செய்தன், கடைசியில் ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னா நீங்கள் நுகர்ந்த உணர்கொண்டும் இந்த உணர்ச்சியில் தான் உங்க உயிர் ஆடுகின்றோம். ஆனால் இதன் வழி அவனை காக்கின்ற உங்களை காக்க என்ன செய்வீர்கள்? எல்லாருக்கும் உதவி செய்தன உங்களை காக்க என்ன செய்வீர்கள்? இதை போன்ற நிலைகளை தான் இப்போது சொல்லு நல்லவர்கள் தான் பெரும்பகுதி இறக்கம் ஈகிக் கொண்டாலும் வேதனைப்பட்ட உணர்வுகள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் என்ற நிலைகள் தீர்க்கப்படும் இந்த நிலை வேண்டும். இப்ப நம்ம கிட்ட வர்றத என்ன சொல்லு, எத்தனை தரம் இவங்க கிட்ட சொன்னாலும் கூட நம்ம கிட்ட வந்து என் பையன் குடும்பத்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நோய் என்னை விட்டு போகவே மாட்டேங்கன்னு கொடுத்தவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இதைத்தான் கேட்கிறாங்களே தவிர எனக்கு இந்த நல்ல அருளை கொடுங்க. அவர்களுக்கு நல்ல அருள் பெற வேண்டும், அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சக்தி என்ன வேண்டும்? யாராவது துளி கேட்கிறாங்களான்னு இல்லை, நான் இத்தனை பேர் ஒருத்தர் சொன்னதை கேட்டாலே உங்களுக்கு இத்தனை தயார் வரும், இத்தனை பேரும் வந்து என்னை சொல்லி கஷ்டம் கஷ்டம் சொன்னா என் உயிரில் பட்டா என்ன ஆகும்? இந்த உணர்ச்சிகள் எங்களுக்கு சேர்க்கணும். உங்க நல்லது செய்யறதுக்கு மாறாக காடு மேடெல்லாம் அழைஞ்சி பல நிலைகள் பெற்று வந்தாலும் இப்ப 1000 பேர் வந்து எனக்குள் சொன்னால் உங்க வலு எனக்குள் என்ன ஆகும்? நான் பாதுகாக்கும் சக்தி இல்லை என்றால் உங்களுக்கு முன்னாடி நாம் என்ன எங்கே போய் பல நோய்கள் எடுத்து சில நிலைகள் போய்கொண்டுதான் குரு கொடுத்த அருளால் இதை நீக்கி உங்களுக்குள் நல்லதாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து இங்க வரும்போது எனக்கு கஷ்டமா இருக்கிற அந்த வார்த்தையை விட்டு தள்ளுங்க. என் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் அருசக்தி வர வேண்டும் என்று எண்ணுங்க. அதை கேட்பதற்கு ஆளே இல்லை. அவர் திருப்பி சொன்னோம்னா நான் மறந்துட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? உடல்ல உள்ள அணுக்கு அது சாப்பாடு தேவை. அந்த கருவாட்டு குழம்பு நாத்தத்தோட சாப்பிட்டாலும் கருவாட்டு குழம்பு தான் விஷயம் இருக்கும். மீன் குழம்பு வச்சா நாத்தம் வந்தா நல்லா இருக்கும். ஆக நல்ல குழம்ப வச்சு ரசியா சாப்பிடும் என்ன ஐயனுக்காக அந்த நாத்தம் இருந்தா தான் சாப்பிடணும். அதே மாதிரிதான் உணர்வின் அணுக்கள் அந்த சுவையை பெற்றால் அந்த உணர்வின் தன்மை தான் இருக்கும். இதை போன்ற நிலையில் நம்மளுக்கு மனிதன் வாழ்க்கை வருகின்றது. ஏன்னா குறுகிய காலமே இந்த உடல்ல வாழ்கின்றோம். எத்தனையோ கோடி உடல்களில் பல துறைகளை அனுபவித்து மற்றொன்றுக்கு இரையாகி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 இந்த உணர்வுக்கொப்ப நமது உயிர் உடல்களை மாற்றி மாற்றி அமைத்து தீமையிலிருந்து தப்பிடும் உணர்வின் தன்மை பல எத்தனையோ உடல்களை மாற்றி தீமையிலிருந்து தப்பிடும் இந்த மனித உடலை உருவாக்கியதை அந்த உயிரான இயேசுவுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டாமா? அவனை நாம் மறந்து நாம் தவறான நிலைகளை இன்றும் போய்க் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? இதை தான் சூட்சமத்தில் நடப்பதை மனிதன் உணர்ந்து தன்னை அறிந்து செயல்படும் முறையவாறு என்பதனை தெரிவிப்பதற்காக நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை சிலையாக்கி அதை காவியத்தை படைத்து அந்த காவியத்தை நமக்குள் அதன் உணர்வுபடி பார்க்கப்படும் போது சிலைக்கு பாலாபிஷேகம் செய்கின்றன. நீங்க சிலையில பாலாபிஷேகம் செய்யும்போது பாருங்க, குடும்பத்தில் கஷ்டம் இருந்தான் அதெல்லாம் கஷ்டத்தில் இந்த பாலை எண்ண மாட்டாங்க. தன் குடும்பத்தில் அந்த கஷ்டத்தில் என் பையன் இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறானே, நான் கொடுத்தவன் கொடுக்கலையே. ஏன்னா அந்த முறையிடும்போது பாலாபிஷேகம் ஊத்தும் போது இவன் குறைகளெல்லாம் சொல்லி அந்த நல்ல மனதை எடுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஏனென்றால் மனிதன் ஆசை முன்னணியில் வரப்படும் போது அந்த மெய் உணர்வை நாம் பெறும் தகுதி இழந்ததான் இருக்கின்றோம். இந்த ஆசைதான் முன்னணியில் வருகின்றது. ஆசைப்பட வேண்டியதான், ஆசை இல்லாத எதுவும் நடக்காது. ஆகவே எதன் மேல் ஆசைப்பட வேண்டும்? அந்த பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் அந்த ஆசைப்பட வேண்டும். பாலிலே எப்படி சுவை இருக்கின்றதோ இந்த கனி போன்ற கனி அபிஷேகம் செய்யும் போது கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும். அந்த கனி போன்று என் வாழ்க்கை அமைய வேண்டும், அந்த சுவைமிக்க நிலைகள் என் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று எண்ணினால் உங்க உயிரிலே இங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த சந்தனத்தை போல அந்த நறுமணத்தை நான் பெற வேண்டும் என்று இதை பெற வேண்டும் என்று இயங்கினால் உங்க உயிரில் அந்த அபிஷேகம் நடக்கின்றது. அந்த அபிஷேகம் நடந்த பின் இந்த உணர்ச்சிகள் உங்க இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. பின் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது உங்களை மனிதனாக உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு இந்த ஆகாரத்தை ஊட்டுகின்றேன். இப்போது இதையெல்லாம் நாம் சூட்சமத்தில் நடப்பதை நாம் எப்படி அறிந்து செயல்படுவது? அந்த அகசியம் உருவ வழிக்கு உணர்வின் ஊற்றி அருவ நிலையில் நீ எப்படி நுகர்வது? அந்த அருவத்தை உனக்குள் சேர்க்கப்படும் போது அந்த ஞானத்தின் வழி உன்னை எப்படி காக்க வேண்டும் என்றுதான் இந்த சிலைகளை வடித்தமைத்தார்.
இந்த வாழ்க்கையில் நாம் எதனையும் பார்க்கலாம், எதனையும் நுகரலாம், அறிந்தும் தெரிந்து கொள்ளவும் செய்யலாம். ஆனால் தெரிந்தாலும் நுகர்ந்தாலும் உணர்ந்து கொண்டாலும் அதை உடனுக்குடன் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றி அமைக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணவுகளை எடுத்து நமக்குள் அதை நல் சக்தியாக, நல்லதை விளைவிக்கக்கூடிய சக்தியாக, அந்த சந்தர்ப்பமாக இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம் என்று கூறுவதிலே சொல்லுகின்றார்கள். ஒரு நோயாளியை பார்த்தாலும் சரி, அல்லது அவர்கள் வேதனைப்படக்கூடிய நிலையை மற்றவர்கள் மூலமாக நாம் கேட்டறிந்தாலும், அந்த பற்று, அந்த உணர்வு நமக்குள் வந்துவிட்டால், அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்தாலும், அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையிலாக எண்ணி இயங்கினாலும், அந்த பற்று கொண்ட நிலையில் அவருடைய நோயினுடைய உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த உடலை விட்டு பிரிந்த நிலைகள் அந்த ஆன்மா உதவி செய்தால், இவர் நிவர்தான் நம்மை காக்கக்கூடிய நிலைகளுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினர் என்றால், மீண்டும் இந்த உணர்வுகள் அவருடைய எண்ணங்களும் நம் உணர்வு ஒன்றி வாழும் நிலை வரப்பட போகும்போது, அந்த ஆன்மா நமக்குள்ளும் வந்து அவருக்கு வந்த அதே கஷ்டமும், அவருக்கு வந்த அதே நோயும் நமக்குள்ள இது போன்ற நிலைகள் வந்துவிடும். ஆக இந்த பற்று என்பது இதிலே வராதபடி, அவருக்கு நாம் உபகாரம் செய்தாலும், அவருக்கு நல்ல மருந்தை கொடுத்து அவரை காக்கக்கூடிய நிலைகளுக்கு உதவி செய்தாலும், அது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இணைத்து, அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒன்றிய வாழும் உணர்வாக அவருக்கு அந்த செய்வேளை இந்த உணர்ச்சிகளை உந்தி, இந்த சக்தியால் உங்கள் நோய் நீங்கும், உங்கள் உடல் நலம் பெறும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற நீங்கள் பெறுவீர்கள் என்று இந்த வாக்கினை, இந்த அருள் ஒளியினை, அந்த துருவ நட்சத்திரத்தை பற்றுடன் பற்றும் உணர்வுகளை அங்கே சொல்லி நமக்குள் இந்த பற்றினை, துருவ நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் எடுத்து பற்றி கொண்டால், அவருடைய தீமையோ, அவருடைய துன்பமோ, அவருடைய நோயோ நமக்குள் வராது. ஏனென்றால் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த மாற்றி அமைக்கக்கூடிய நிலையத்தான் ஆறாவது அறிவு. அது சேனாதிபதி என்று நமது வாழ்க்கை நம்மை அறியாது. இதுபோன்ற இருள் சுழற்சியும் மற்றவருடன் நாம் இணைந்து வாழ்ந்தாலும், மனித நேயம் என்று, மனித பண்பு என்று, நல்லதை காக்கும் நிலையாக நாம் செயல்பட்டாலும், அந்த தீமையான உணர்வு நமக்குள் அது விளையாத வண்ணம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதைத்தான் இங்கே தனுசு கோடி என்று, இப்படி பல கோடி உணர்வுகளாக எத்தனை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் மோதுகின்றது. அது எத்தனை விதமாக வந்தாலும், அந்த ஒரு கோடியாக இருந்தாலும், அதில் துருவ நட்சத்திரம் என்ற உணர்வுகளை இணைத்து அது ஒன்றாக ஒரு இணைந்த நிலையாக நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இப்படி நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி ராமலிங்கமாக நாம் இதை ஒளியான உணர்வாக குவித்தோம் என்றால், இந்த உணர்வுகள் தனுசு கோடி, இப்படி எத்தனையோ கோடி என்ற நிலைகள் வந்தாலும், அது ஒன்றாக இணைந்து பல கோடியினுடைய நிலைகள் அந்த ஒளியின் உணர்வாக, பேரருள் பேரொளியாக நமக்குள் மாற்றக்கூடிய அந்த அரும்பெரும் சந்தர்ப்பமாக மாறுகின்றது. அப்படி பெற்றதுதான், அப்படி வளர்ந்ததுதான் துருவ நட்சத்திரம். ஏன்னா இந்த வாழ்க்கை நாம் மருந்து கொடுத்தோ அல்லது எத்தனை வகைகளில் இது போன்ற நாம் செயல்படுத்தி அந்த உடல் நோயை நீக்கக்கூடிய நிலைகள் நாம் செயல்படுத்தினாலும், அவர் உடலுக்குள் பதிவான அந்த ஊழ்வினை என்ற வித்து அது மாற்றவில்லை என்றால், மீண்டும் எப்படி விவசாயங்களில் நிலங்களிலே அந்த நல்ல உணர்வுகளை நாம் பயிரிட்டு நல்லது விளைய வேண்டும் என்று எண்ணினாலும், அதற்குள் அறியாது களைகள் முளைக்கின்றது. அந்த களைகளை நாம் சரியான முறையில் நீக்கவில்லை என்றால், அது அந்த நல்ல உணர்வுகளுக்கு, நல்ல பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்திகளை எடுக்கின்றது. இருந்தாலும் இந்த களைகளை நீக்கத்தான் செய்கின்றோம். களைகளை நீக்கினாலும் சிறிது காலத்தில் மீண்டும் களைகள் முளைக்கின்றது. இப்படி அந்த களைகள் போன்று முளைக்கக்கூடிய நிலைகளை நாம் அது சரியான நேரத்தில் அது பக்குவமாக அது எடுக்கவில்லை என்றால், அதை பிடுங்கவில்லை என்றால், அதை அப்புறப்படுத்தவில்லை என்றால், நாம் எடுக்கக்கூடிய நல்ல உணர்வு நாம் செயல்பட்ட ஒரு நிலைகள் அனைத்துமே நல்ல பயிர்களை வளர்க்க முடியாது, அதனுடைய மகசூலை பெற முடியாதபடி இந்த சந்தர்ப்பம் ஆகிவிடுகின்றது. அதுதான் இது கோடி கரை என்ற நிலையில் நாம் பல கோடி சரீரங்கள் எத்தனையோ தீமையிலிருந்தும், எத்தனையோ துன்பங்களிலிருந்தும், எத்தனையோ நரகமான நிலையிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று இப்படி எடுத்துதான் கோடி கரையாக இந்த மனித சரீரத்தை நாம் பெற்றுள்ளோம். இந்த கோடி கரையாக இருக்கும் இந்த சரீரத்திலும் இது போன்ற நம்மை அறியாது இருள் சூழச்சியும் தீமையான விளைவுகளுக்கு கொண்டு செல்லும் இது போன்ற உணர்வுகளை நாம் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், அந்த மாற்றி அமைக்கும் முறைகளைத்தான் கூட நமக்கு பல வகையிலும் உணர்த்தினால், இந்த விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும், இந்த தென்னை மரத்தில் கற்கள் நோய் என்று அந்த ஓலைகளில் அந்த போன்று வறந்து விட்டால், அது சரியான முறையில் அந்த காய்கள் காய்க்காது, காய்ச்சாலும் அதிலே பருப்புகள் உருவாகாது. அந்த கற்கள் நோய் என்று அந்த ஓலைகளை உரப்பட போகும்போது, இவர்கள் அந்த நோய்களை நீக்குவதற்காக அந்த கற்கள் நோய்க்குண்டான அந்த கிருமிகளுடன் சேர்த்து அதில் சில அமிலத்தன்மைகள் ரசாயனங்களை இணைத்து, அவர்கள் புதுவிதமான உணர்வுகள் இணைத்து அதிலே அந்த கற்கள் நோய் என்ற உருவான இடத்திலேயே இதை இணைத்து விடுகின்றார்கள். இது என்ன செய்கின்றது என்றால், இவர்கள் உருவாக்கிய அந்த வித்துகள், இந்த அமிலங்கள், அதற்குள் அந்த நோய் காரணமான கிருமிகளை அது உணவாக எடுத்து அது முழுமையாகவே அது தீர்த்து விடுகின்றது. அப்படி தீர்த்த பின் அதுவும் அடிந்து விடுகின்றது. அது அந்த நோய் நீங்குகின்றது. அந்த கருக்கள் நோய் நீங்கிய பின் அந்த பயிர் செழித்து வளர்கின்றது. இது போன்றுதான் உங்களுக்குள்ளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இணைக்கின்றோம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இந்த உடலுக்கே மருந்து கொடுத்தாலும், இது இவர்கள் இந்த தசையில் இருக்கக்கூடிய நிலைகளை நீக்க ஒரு முயற்சி செய்து நோயை அப்புறப்படுத்துகின்றார். ஆனால் ஒரு சில நிலைகள் இந்த மருந்தே அளவுகள் அதிகமாகிவிட்டால், அந்த மருந்தினால் சில அலர்ச்சி போன்று எதிர்மறையான நிலைகளும் வந்துவிடுகின்றது. அது அதுபோன்று இல்லாதபடி உங்களுக்குள் அந்த தீமையான உணர்வுகள், தீமையை விளைவிக்கக்கூடிய நிலைகள் அது
சரியான பருவம் பார்த்துதான் உங்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உடலை ஆயுதமாக கொடுத்து அந்த சக்தி வாய்ந்த உடலை உங்களுக்குள் ஓங்கி வளர்க்கும்படி செய்கின்றோம். அதன் தீமையும் விலகுகின்றது. அதே சமயத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் உங்கள் உடலிலே விளையப்பட போகும்போது இது ஒளியின் உணர்வாக நன்மை செய்யக்கூடிய சக்தியாக உங்களுக்குள் ஓங்கி வளர்கின்றன. இதை எடுக்க, இதை வளர்க்க, அது ஓங்கி வளரப்பட போகும்போது எல்லோருக்கும் இது நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இது வருகின்ற என்றால் இந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன், நான் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இப்படி ஒருவருக்கொருவர் நாம் இணைந்து கொண்ட நிலையில் எல்லோருக்கும் இந்த அரும்பெரும் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இது ஏகோபித்த நிலையில் வரப்பட போகும்போது அது சமமாக பங்கிட்டு என்றால் ஒரு கடினமான பொருளை சாதாரண ஒரு நூலை கொண்டோ அதை தூக்க வேண்டும் என்றால் முடியாது. இப்படி பல உணர்வுகளை பல கயிறாக அது ஒன்றாக தெரித்து அந்த வலுகொண்ட பொருளை தூக்குவது போன்றுதான் எல்லோரும் சேர்ந்து அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை எல்லோரும் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கப்பட போகும்போது அந்த வலுகொண்ட அந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் மகரிஷி உணர்வுகளையும் எல்லோருக்கும் அதை பங்கிட்டு எளிதாக பெற முடிகின்றது. வாழ்க்கையோட தீமையிலிருந்து அப்புறப்படுத்தவும் முடிகின்றது. அதே சமயத்தில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் மூதாயர்களும் இந்த வலுகொண்ட உணர்வின் துணை கொண்டு அவர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த ஆன்மா அழிசரியா அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இங்கே நாம் கூட்டு தியானங்கள் மூலமாக உந்தி செலுத்தப்பட போகும்போது அந்த ஆன்மாக்களும் அங்கே அழியா ஒளி சரீரம் பெற ஏதுவாகின்றது. அவர் அங்கே செல்லப்பட போகும்போது அந்த சக்தியை நாம் அங்கிருந்து எளிதில் பெற முடிகின்றது. ஆனால் இன்று சாங்கியமாக சடங்குகளாக ஒரு அதாவது அதற்கென்ற ஒரு ஏஜென்ட்டையோ அல்லது அதற்கென்ற ஒரு ஆள்களையோ தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களுக்கு சில முறைகளை சொல்லி அதை செய்தால் மந்திரத்தை சொன்னால் அதில் இங்கே கொண்டு போய் அதை செய்தால் அங்கே கொண்டு போய் இதை செய்தால் என்று ஊர் ஊராக சுற்றச் செய்து அதற்குண்டான நிலைகளை அந்த ஏஜென்ட் மூலமாக செய்தாலும் என்றாலும் அதனால் எந்த பலனும் அடையப் போவதில்லை. அவர் ஆன்மா அழியா ஒளி செய்தியும் பெறப்போவதில்லை. அவர் உடலில் பெற்ற தீமைகளையும் இருள் சுழற்சியும் பரம்பரை நோய் என்ற நிலைகளை உருவாக்கத்தான் முடியும். அது ஞானிகள் காட்டியது அவ்வாறு அல்ல. நம் உயிரை கடவுளாக இருக்கிறது. நுகர்ந்த உணர்வுகளே இங்கே உடலாக ஆலயமாக இருக்கின்றது. அந்த உயிரான நிலைகள் அந்த ஒளியின் தன்மை பெற வேண்டும் என்றால் அந்த சக்தி வாய்ந்த ஞானிகள் மகர்ஷியின் உணர்வை எடுத்து அந்த ஆன்மாருடைய முகப்புகளை இணைத்து அந்த அழியாது அந்த சரியான பாதைகள் கொண்டு திசை மாறாது அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இணைய வேண்டும் என்று இவ்வாறு கூட்டு தியானத்தை நம்ம இங்கே உடலுடன் இருப்பவர்கள் உந்தி செலுத்தினால்தான் அந்த ஆன்மா அங்கே செல்ல முடியுமே தவிர இதுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, யார் மூலமாக அனுப்ப முடியாது. நாம் தான் இதை செயல்படுத்த வேண்டும். அது ஞானிகள் காட்டிய முறைகள் அதுதான். அவர்கள் முதலில் அங்கே செல்லப்பட போகும்போது அவர்கள் துணை கொண்டு நாம் இங்கே எளியில் இங்கே தரையிலிருந்து அந்த உயர்ந்த உணர்வுகளை பெற சந்தர்ப்பம் ஏதுவாகின்றது. அவர் முன் சென்றால் நாம் அந்த வழி செல்ல முடியும். அது இது போன்ற நிலைகளை நாம் பக்குவப்படுத்தி என்றுமே அந்த மகர்ஷன் வாழக்கூடிய அவர்கள் வட்டத்தில் வாழக்கூடிய தகுதியை நாம் ஏற்படுத்தி அந்த மகர்ஷன் நல்வட்டத்திலே என்றும் இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதை தன் வழிமுறையாக இந்த வாழ்க்கையில் நாம் கோடி கரையில் இருக்கும் நாம் தனுசு கோடியாக அந்த ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் என்றுமே மகிழ்ந்து அவருடன் இணைந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்பதை குருவிகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
நமது வாழ்நாளில் எத்தகைய தீமையில் பெற்றாலும் எதனையும் பார்க்கலாம், நோயாளியை பார்க்கலாம், கடும் வேதனை உள்ளவர் பார்க்கலாம், ஆனாலும் சிறு நேரத்தில் இந்த உணர்வின் சக்தி துருவ நட்சத்திரத்தை உணர்வை பார்த்து உடலை சேர்க்கப்பட்டு இந்த வலுவாக்கி என் உடல் முழுகும் பழமும் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று எண்ணி அந்த நோயாளியின் உடல்களில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தரணும். அவன் உடலுள்ள நோயை நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிறை பெற வேண்டும். அவன் உடல் நல்ல பெற வேண்டும், மகிழ்ச்சி பெறும் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொடுத்தது. அப்ப அந்த உணர்வு தன்னை சொல்லப்படும் போது இது விஷ்ணுதர் சார் அவனிடத்தில் சொல்லி நீ மனுஷன சக்தி பெறுவாய், துருவ நட்சத்திரத்தின் அருளை பெறுவாய், ஒரு நோய் நீங்கும், நீ நலமாவாய் உணர்வின் தன்னை உயிரிழந்த உணர்வு ஒளியை நாம் அச்சப்படும் கூடுமானவர்கள் அவசியிலிருந்து அவன் குறைக்க முடியும். அதை மீண்டும் எடுத்துக்கொண்டால் இதன் வெடிப்பில் இந்த துணை நட்சத்திரத்தை எழுது உனக்கு நோய் நீங்கும் என்று சொன்னால் அதன் உணர்வு அது மீண்டும் நினைப்படுத்தும் போது அவன் நுகர்ந்தான் அந்த விஷ்ணுதன் இவனுடைய நோயை தனிக்கும் ஆனால் உணர்வு ஒளியாக மாறும். அந்த உணர்வு பற்றால் இந்த உடல் வெற்றி சென்றப்பன் அவன் பற்று இறை பற்றுடன் பற்றியானோ அங்கே செய்யுங்கள். அதே சமயத்தில் இன்று நாம் உதவி செய்யும் பண்பு கொண்ட ஜீவனுக்கு கைப்பற்றி என்று வேதனை கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் அந்த ஆன்மா அவன் மேல என்ன பாசத்தின்மே அந்த வேதனை நுகர்ந்திருந்து அவர் உதவி செய்தாரோ அவர் உடலுக்கு பிரிந்த பின் இவருடன் பங்கு கொண்ட வேதனை உணர்வு வந்தால் அந்த ஆன்மா இங்கு உடல்ல வந்து இதை எடுத்துக்கணும். அந்த வேதனை தான் இங்கே உருவாக்கும். ஆனால் இதே போல நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வழியிலும் நாம் விழித்தெடுத்தல் துருவ நட்சத்திரத்தை உணர்வு நாம் பெறும்போது நம் வாழ்க்கையில் எத்தகைய குறைகளை காண்கின்றோமோ எத்தகைய வேதனை படுகின்றோமோ அந்த படுகின்றோடு பார்க்கும் போதெல்லாம் அவர் உணர்வு நமக்குள் வராதவரை நமக்குள் மாற்றி அமைக்கிறேன். இதே போல ஒவ்வொருவரும் இந்த நிலைகளை செயல்படுத்தினால் இந்த வாழ்க்கையிலே அருணுணர்வு பெருக்கப்பட்டு இருளை மாற்றின உணர்வு உண்டாக்கி இந்த உணர்வு எல்லாம் அமைச்சு தனுசு கோடியாக மாறி எல்லாவற்றுக்கும் ஒன்றாக உயிரெந்த உணவுக்கு ஒன்று ஒரு கோடி ஒன்றென்ற நிலையில் அழிகின்றது தான் தனுசு கோடி என்று. ஆக நாம் கோடி கரையில் இருக்கும் இந்த மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ கோடி தீமைகளை நீக்கி 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 எல்லாவற்றையும் நீக்கிலும் அருசக்தி பெற்றோம். இந்த ஆணாவது எறிகொண்டு நாம் எப்படி சமையலை செய்து தீமையிலிருந்து விடுபட்டு சுவையாக மாற்றிக் கொள்கின்றமோ, பிறருடைய நிலையில் தவிரமோ சங்கடமோ வெறுப்போ பிறரை துன்பப்பற்று உணர்வுகளோ முகந்தப்பின் அந்த உணர்வுகள் நம் ரத்தங்களில் கலந்து நம் உடம்புல நல்ல அணுக்களை துன்பப்படும் உணர்ச்சியில் ஊற்றிடக்கூடாது. ஆனால் உடனே நம்ம மாற்றி அமைக்க இதே போல அந்த குரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கருந்த ரத்தங்களில் கலக்க என் உடலுள்ள ஜீவனும் ஜீவன்மாக்களும் பெற வேண்டும் என்ற உணர்வை அதை பார்த்துவிடும். ஏனென்றால் நாம் உற்று பார்த்து உணர்வு தன்மை இங்கே பதிவாகின்றோம். இதே பதிவின் தன்மை இந்த குரு நட்சத்திரத்தின் பேரோடு ஏமேற்பட்டமோ அந்த உணர்வு தன்மை அவனுக்கு பெற வேண்டும் என்று இதோடவே அறிந்துவிடும். இந்த ஊழ்வேன இந்த வித்திலை இது மாற்றி வித்தின் ரூபத்தையும் மாற்றும். இது கலந்து கொண்ட இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எளிதில் மாற்ற முடியும். இப்ப ஏற்கனவே இந்த வேதனை என்ற உணர்வு வித்துகள் இங்கு ஓன்றியிருந்தால் அதன் வழி அணுக்கள் பெற்றிருந்தால் இந்த மருந்து குளத்தில் தடைப்படுத்தினாலும் இதே ஊழ்வேனை என்ற வித்து அதே உணர்வை எடுத்து மீண்டும் தன் இனத்தை வளர்க்கப்படும். இப்ப வயல நாம் என்ன செய்வோம், நல்ல வித்துகள் இருக்கணும், களைகள் முளைத்திருந்தால் அந்த களைகள் என்ன செய்யும், நல்ல வித்து வரக்கூடிய தத்தை எடுத்து வளர்த்து விடுவோம். ஆனால் அது களைகள் என்ன நீங்க நீக்கினாலும் மறுபடியும் முளைக்கும். நம் உடல்ல வேதனையின் உணர்வு களைகள் அதிகமாக வளர்த்து விட்டால் நாம் அப்போது இப்ப அந்த உணர்வின் தன்மை களையை மாற்றி அமைத்தீர்கள். இப்ப அதன்படி நாம் செயல்படுத்தினால் நல்லதாக இப்ப தன்ன மரங்களில் என்ன செய்கின்றன, அது ஓலப்பூச்சி என்ற நிலையில் வரும் கருத்து நோயும் அந்த கருத்து நோய் என்று வரும்போது அது அதில் ஏற்படும் அணுக்களால் உருவாக்கப்படும். ஆனால் அந்த கருத்து நோயை அது உருவாக்கும் அதே இலையில் வைத்து அதுக்குண்டான கருத்தன் அடையும் அது பயிர்கள் அமிலங்களை சேர்க்கின்ற அந்த உணர்வு தன் இதோடு சேர்த்தப்பின் அந்த கருத்து நோயை உணவாக உட்கொள்ளும் அந்த அணுக்களை சாப்பிடும் அணுக்களாக உருவாகும். ஆகவே இதை அணுக்கள் ஆனப்பின் அந்த கருத்து நோய் உருவான அந்த அணுக்களை நான் சாப்பிட்டு விடும். அந்த அணுக்களையும் சாப்பிட்டு மரம் மாறும். அப்ப அந்த அணுக்கள் என்ன செய்து இதுக்கு சாப்பாடுகளை என இதை மறைந்து விடுது. ஆகவே விஞ்ஞான அறிவு இவ்வளவு தெளிவாக கூடும். இதை போலதான் நாம் அந்த அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு சேர்த்து விட்டால் இந்த தீமை என்ற வளர்க்கும் அணுக்களை இது முடித்து விடுவோம். இது முடித்துக் கொண்ட உணர்வின் தன் ஒளி என்ற நிலை என்பது ஒளியின் உணர்வாக கடைசி நிலை அடைகின்றதுதான் தான் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நிமிஷத்தில் இந்த உணர்வை கலந்து 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 தீமை என்ற உணர்வு நமக்கு வளராதோடு நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த கோடி கரையில் இருக்கும் இந்த உடலுக்கு சென்ற தனிச்சிடும் எத்தனையோ கோடி சரியங்களை பெற்றோம். எத்தனை விதமான குணங்கள் சேர்த்து அத்தனை குணங்களையும் தெரிந்து நீக்கக்கூடிய மனித உடலை பெற்றோம். அதை நீக்க தெரிந்தும் அதன் கார்த்திகேயன் அது தீமை என்ற உணர்வை புகாதபடி சேராதிபடி நம்மளுக்கு பாதுகாப்பாக அந்த பாதுகாப்பு வலுவான நிலையை இந்த ஆயுதம் அந்த துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் வரை செய்வது தீமையை அடக்கி அந்த தீமையை அகற்றும் உணர்வு நமக்குள் வரை செய்து அது நாம் ஒளியின் உணர்வாக ஆக்கி தீமை என்ற உணர்வு நமக்குள் வராதவரை தடுத்து எங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு உணர்வுகளையும் இனிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலந்து பலரும் ஆகவே நாம் அந்த உணர்வின் தன்மையை நாம் ஒவ்வொரு நிலைகளையும் இதை நாம் மழகினால் இந்த உடலுக்கு நாம் இனி கருவியில்லா நிலை அடையலாம். இதே மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு துருவ நட்சத்திர உணர்வுகள் நாம் எல்லோரும் தியானிக்கிறோம். அப்ப எல்லோரும் தியானித்த பிறன்பால் கடைசியில் என்ன செய்யறோம், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எல்லோரும் பெற வேண்டும் என்று ஒளியிலே சொல்றோம். அவங்க ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், அவர் உடல் முழுக்கம் படர வேண்டும், அவர் ஜீவான்மா தர வேண்டும், ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன். உங்க ஜீவான்மா நான் பெற வேண்டும் என்று என் ஜீவான்மை நீங்க பெற வேண்டும் என்று அப்ப அந்த உணர்வு கலக்கப்படும் போது வலு கொண்ட சக்தியாக மாறுகிறது. ஒரு நூலாக ஒன்றும் செய்ய முடியும் என்றால் பல நூலை சேர்த்து கயிறாக வலுப்பெறும் தன்மை ஒரு கடினமான பொருளை தூக்கும். மிக சக்தி வாய்ந்த உலகம் வரப்படும் போது அந்த அருணர்வை நமக்கு சேர்த்து இது எல்லோரும் சேர்த்து இந்த உடலுடைய ஜீவனுக்கு பெறவில்லை உணர்வின் தன்மை நாம் ரத்த நாணங்களை கலக்கும். இந்த உணர்வின் தன்மை ஏதாவது கூட்டு தியானங்களில் இது பெருகிவிட்டால் இந்த உணர்வுகள் நம் உடலே மிக சக்தி வாய்ந்த காணிக்காய் நம் உடல் உள்ள அணுக்களை மாற்றும் சக்தி தெரிகின்றது. ஆனால் மாற்றும் சக்தி பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தும் நிலைதான் இந்த பூர்ண பவனை நாம் இழந்தது. இது உங்களுக்குள் அணுசக்தியை பெற்று வலிமையான நிலையை கொண்டு இந்த உணர்வு ஒன்று சேர்த்து அமைக்கும். அதற்கு முன்னாடி நம் மூதாதிகளுடைய உயிரான மக்களை உடலுக்கு தெரிஞ்சு சென்றவர் நாம் என்ன செய்யறோம், சுட்ட சாம்பலை கொண்டு கங்கையிலே கரைத்து வைத்து அடுத்தபடி விநாயகர் கோயிலுக்கு வந்து மோட்ச தீபம் என்ற நிலை வைத்து மோட்சத்துக்கு அனுப்புவதாக சொல்லிவிடும். சடங்குகளை தான் தவிர இயற்க உண்மையின் உணர்வுகள் நாம் ஒன்றுவதில்லை. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவையும் நாம் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு திரும்பி சென்ற எங்கள் மூதாதிகளான இந்த உடலை விட்டு திரும்பி சென்ற இந்த ஆன்மா இந்த கொல வழியில்தான் அவர்கள் மனிதனானவர். அதன் வழியில்தான் நாம் மனிதனான கொலவரி கொலை தெய்வம் நம்மை காத்தார் கருணால். நமக்காக எத்தனை வேதனைப்பட்டால் இந்த உணர்வும் அவர் உடலில் உண்டு, அவர் உணர்வும் நம் உடலில் உண்டு. ஆக இணைந்த நிலையில் கொண்டு வரும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேதவளை நாம் பெற வேண்டும் என்று உணர்வை நாம் சேர்த்து இந்த உடல் வச்சு திரும்பி சென்ற நான்மாக்களை அடுத்த கணமே அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரை வேண்டும் என்றால் அதன் வலு பெற்ற நாம் எல்லோரும் சேர்த்துக்கிறோம். இந்த உணர்வின் தன்னை எடுத்துக்கொள்ளும்போது இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தில் கலக்க வேண்டும் என்று அந்த உணர்வு இத்தகைய நஞ்சை உடல் பெறும் உணர்வு கரைத்தவர் உயிர்க்கும் உணர்வுடைய வழியாளர். ஆக இதை பெற்ற இந்த துரு நட்சத்திர உணர்வை அது உணவாக எடுத்து ஒளியின் சரீரமாக வாழவதும் இப்படித்தான் நம் மூதாதைகளை நாம் அனுப்புவது. இந்த உடல் பெறும் உணர்வு அங்கு கிடைத்தால் ஒளியின் உணர்வு என்ன செய்யும்? அந்த உணர்வின் தன்னை எடுத்து பெருகில் அண்ணதை அடைக்கும். நீங்க என்ன செய்ய சாம்பலை கலைச்சி விட்டு விநாயகர் கோயில போய் தீபாத்தான அர்ச்சனை செய்த மோஜ தீபம் என் தலைமகன் போய் இங்க எடுத்து போய் விநாயகர் கோயில போய் அந்த அர்ச்சனை எல்லாம் செய்து அங்க எடுத்து வர கேட்டு கேட்டீங்கன்னா அது மோஜ தீபம் மோஜ தீபம் எங்க மோஜ தீபம் நரபுரத்துக்கு தான். ஆக இதெல்லாம் அப்படி அனுப்ப முடியாது, யாரும் ஏற்றாது அனுப்ப முடியாது. பொங்கு உணர்வின் தன்மை நாம் கொண்டு எல்லாரும் ஒன்று சேர்த்து நாம் அந்த உணர்வின் தன்மை வலுவரை செய்யும்போது அந்த ஆன்மாக்களை வீழ்த்தருக்கும். ஆக சுத்தம சரீரம் பெற்றது அந்த அருணர் வலுபெற்றெல்லாம் அனைவரும் சேர்த்து எல்லோரும் சேர்த்து இந்த உடலை வச்சு பிரிச்சு அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்றால் எளிதில் அங்கே செல்கின்றன. இந்த உடற்பெற உணர்வு கரைகள் உயிரின் ஒன்றிய அறிவின் நிலையில் நிலைக்கின்றன. அதான் விஷயம் மதி. தெரிந்து கொண்ட உணர்வும் தெளிவான நிலைகளும் அந்த அறிவென்ற நிலையை மதியாகின்றது ஒளியாகின்றது. ஆக அந்த ஒலி என்ன வந்தால் நாம் மதி கொண்டு உணர்வு செய்தால் அந்த மதி ஒளியாக அந்த மதியாகின்றது மதி ஒளியாகின்றது. ஆக பிறவில் அந்நிலை அடைகிறது. ஆக நாம் மூதாதைகளுக்கு அந்த உணர்வை செலுத்தினால் அவருடன் பழகிய காலங்களில் நம் உடல் எத்தனை அவர் வேதனைப்பட்டிருப்பார். அந்த வேதனை நமக்குள் வளர்வர்கள் ஒவ்வொரு நொழிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் சப்தரிஷி மண்டலங்கள் பேரர்களும் எங்கள் குடும்பத்தில் படர வேண்டும். எங்களை பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். எங்கள் அறியாதைகளும் நீக்கும் அந்த அணுசக்தி படர வேண்டும். அருள்வழி எங்களுக்கு படர வேண்டும். இவர்களை அகற்றும் தன்மை சாபவினைகள் தீய வினைகள் பாவ வினைகள் அனைத்து அகன்று மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நாங்கள் வாழும் அருள் குடும்பமாக வளர வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி செய்தால் அந்த அருளையும் உங்களுக்குள் பெருக்கலாம், உங்க உடலுக்குள் அதை பெறலாம், இந்த உணர்வு உங்கள் செவர்களையும் பறியலாம், தீமையில் அகற்றும் வல்லமையும் பெறலாம். ஆக அருள் ஞானத்தை உங்கள் குடும்பத்திலும் பதிவு செய்யலாம், உங்கள் உடலையும் பதிவாக்கலாம். ஏனென்றால் நாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து நாம் கவலையுடன் நம் வீட்டுக்குள் பேசினால் இதை இந்த உணர்வு எல்லாம் செவருக்குள் தான் பதிந்துவிடும். ஏன்னா அதில் உள்ள காந்தப்படம் இன்று நீங்க பார்க்கலாம் கேட்க காலையில் எடுத்த மாதிரி இந்த உணர்வு பதித்த விஞ்ஞானிகள் தெளிவாக கொண்டாடுகின்றனர். இப்ப இங்க என்ன செய்யலாம்? பூமிக்குள் பதித்திருந்தால் அதை எடுக்கின்ற பூமிக்கு பதிந்த உணர்வுகளும் சில நேரங்களில் நடமாடிய உணர்வுகளை இதே மேசை கலெக்டரை கலெக்டர் இந்த உணர்வு அறிந்து இந்த நிலைகள்லாம் இங்கே உயிரினங்கள் வாழ்ந்தது இந்த முடிவு வலுவான நிலவுகளை தேடி சென்று பூமிக்குள் பதிந்த உணர்வுகள் இந்த விஞ்ஞானிகள் காணுகின்றனர். இதே போலதான் விஞ்ஞானிகள் அந்த உறவுகளின் சக்தி வாய்ந்த நிலையில் அது நகர்ந்து செல்லப்படுவது தீமை என்ற உணர்வு அறிந்து அது விளக்கும் சக்தி வென்று எங்கே உருவானது எதனொழி உருவானது எதனொழி இணைந்தது என்று அவர் ஞானிகள் அன்று அவசியம் கண்டுணர்ந்தார். கண்டுணர்ந்த உணர்வு தன்னை தீமையை அகற்றும் வலிமை பெற்றார். தன் கணவன் மனைவி ஒன்றனை இணைந்தனர். இருவரும் ஒன்றனை இணைந்து அறுவொழியை தனக்கு ஒளியின் உணர்வாக மாற்றினர். அவர் ஒளியின் சரீரமானது அதையே நாம் நகர்ந்து அதனொழி நமக்குள் வளர்த்தால் நம்மை எரியாத செயலை இருளை அகற்றிடலாம். நாம் அந்த உணர்வு
நமது குருநாதர் நமது பூமிக்குள் நடுமையத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பலமுறை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். பூமி தன்னுடைய சுழற்சியினுடைய வேகத்தால் புற நிலைகள் இருக்கக்கூடிய பறவெளிகளில் உராய்ந்து அந்த உறைவால் தான் தனக்குள் வெப்பத்தின் தன்மைகள் கூடி அந்த இயக்க சக்தியின் தொடராக அந்த வெப்பங்கள் சிறுக சிறுக பூமியினுடைய நடு மையங்களுக்கு அது சேர சேர நாம் எப்படி ஒரு இரும்பை உருக்கக்கூடிய இடங்களில் அது கீழே இருக்கக்கூடியது உருக உருக மேலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குகின்றதை இதுபோன்று இந்த பூமிக்குள்ளும் இந்த வெப்பத்தின் தணல்கள் கூடும் பொழுதுதான் அதற்குள் பல எரிமலைகளும் பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும் ஆகி அது வெடித்து மேலிருக்கக்கூடிய பொருள்கள் உள்ளே செல்வதும் அது குழம்பாக மாறுவதும் இப்படி அதனுடைய வளர்ச்சியில்தான் சீவலிங்கம் என்று இந்த வெப்பத்தால் தான் இங்கு இருக்கக்கூடிய அனைத்துமே ஜீவன் பெற்று இயங்கக்கூடிய சக்தியாக அது ஒரு பெற காரணமாகின்றது. நமது உயிர் எப்படி வெப்பம் அந்த நெருப்பு என்று சொல்கின்றமோ இதுகொண்டுதான் பூமிக்குள்ளும் இந்த நடுமையும் வெப்பத்தினால் அதிகமாகும் பொழுதுதான் இயக்க சக்தியாக அனைத்துமே படைக்கக்கூடிய சக்தியாக பூமி இயங்குகின்றது. ஆனால் இதை போன்றுதான் மற்ற கோள்களும் தன்தன் நிலைகள் இந்த வெப்பத்தின் தன்மைகள் கூடி அதன் மூலமாக அது அனைத்துமே இயக்கப்பட்டு வளர்ச்சியின் பாதைக்கு வருகின்றது. ஆனால் இதுவே இன்னும் அதிகமாக அந்த வெப்பத்தின் தணல் அதிகரிக்கும் பொழுது அது உலோகங்களோ மற்ற நிலைகளோ இருந்தாலும் அதெல்லாம் அது குழம்பு போன்று ஆகி அதில் ஆவித்தன்மை அடையும் போது மொத்தமாக எல்லாமே உருகி அமிலங்களாக மாறுகின்றது. அந்த அமிலங்களாக மாறும் தன்மை வரும்பொழுதுதான் அது கதிரியக்க சக்திகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது. ஒரு நூலாம்படை பூச்சி தனக்குள் ஊறும் உமிழ்நீரை அது எப்படி நூலாம்படையாக அது வெளியேற்றி வலை போன்று அடை அமைக்கின்றதோ அதில் சிக்கக்கூடிய தன் இனமான தனக்கு வேண்டிய உணவாக அது எடுத்து உணவாகவும் உட்கொள்கின்றது, தன் இனத்தையும் விருத்தி செய்கின்றது. இதுபோன்றுதான் இந்த கோள் தன்னுடைய வெப்பத்தின் தணல் அதிகமாகி அது வீரியத்தன்மை அடையும் பொழுது பூராமே உருகி அமிலங்களாகி கதிரியக்கங்களாகும் பொழுது பால்வெளி மண்டலங்களாக அது அமைக்கப்பட்டு பிற மண்டலங்களிலிருந்து கவரக்கூடிய சக்தியை அது எல்லாம் ஒடுக்கக்கூடிய சக்தியாகும். பிரபஞ்சத்திற்கே உணவு கொடுக்கக்கூடிய சக்தியாக அது நட்சத்திரமாக மாறுகின்றது. இப்படி நட்சத்திரம் அதனுடைய வளர்ச்சியில் அந்த அமிலங்கள் அனைத்தும் அந்த கதிரியக்கங்கள் அனைத்தும் வடிகட்டி இறுகப்படும் போது பாதரசமாக மாறுகின்றது. இப்படி முழுமையாக அடையும் பொழுதுதான் சூரியனாகின்றது. இப்படித்தான் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்திற்குள் ஒவ்வொன்றும் அது வளர்ச்சியின் தன்மை எப்படி பெற்றது எப்படி உரு பெற்றது என்ற நிலையை ஆதியிலே முழுமையாக கண்டுணர்ந்தவன் அகஸ்தியன். அது அந்த அகஸ்தியன் கண்டுணர்ந்த இந்த உணர்வுகளை இப்பொழுது உபதேச வாயிலாக கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பதிவு செய்து கொண்டால் மீண்டும் நினைவாக்கும் பொழுது அந்த அகஸ்தியன் கண்டுணர்ந்த உண்மைகளை உணர்வும் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது இயக்கக்கூடிய தீமையான விளைவிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் இது போன்ற உணர்வுகள் அது உதவியாக இருக்கும். அது அகஸ்தியன் கண்ட உணர்வுகளை நாமும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதெல்லாம் உங்களுக்குள் பதிவாக்குகிறேன் என்று குரு உணர்த்துகின்றார்கள். அந்த அகஸ்தியன் உணர்வுகளை நாம் பெற்றோம் என்றால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சான நிலைகள் வந்தாலும் அதை மாற்றி அமைக்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஒருவருக்கொருவர் ஏசி பேசுகின்றார்கள், சாபமிடும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் என்றால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதை நுகர நேர்ந்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகி விடுகின்றது. பதிவான பின் நம்மை இப்படி பேசுகின்றான் சாபமிடுகிறார் என்ற உணர்வுகள் மீண்டும் மீண்டும் நினைவு வரும் பொழுது அவன் எப்படி ஏசி பேசினான சாபமிட்டான் அந்த உணர்வுகள் நமக்குள்ளும் வினைகளாக அது விளைந்த பின் நமக்குள்ளும் அது கொடுமையான தீமைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகின்றது. ஆக இது போன்ற உணர்வுகள் பதிவாகி எப்படி ஒரு இயக்க சக்தியாக மாறி நம்மை தீமையின் விளைவுகளுக்கு அழைத்து செல்கின்றதோ இது போன்றுதான் இந்த தீமைகளை வென்ற அந்த அகசியமா மகரிஷி நல்சக்தியை நாம் உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய உணர்வுகள் போலும் அது பதிவாக்கி கொண்டால் அந்த உணர்வுகளும் அது கிளர்ச்சியாக போட போகும்போது அந்த நஞ்சினை வெல்லக்கூடிய உணர்வை ஆகியிலே அகஸ்தியன் எப்படி பெற்றானோ அந்த உணர்வுகள் நமக்குள்ளும் அதிகபட்சமாக அது விளைந்து இது போன்ற நம்மை அறியாது பெரிதொரு தீமைகள் வந்தாலும் அதை வலுவிளக்கை செய்து நாமும் அந்த அகஸ்தியனை போன்ற நஞ்சை வெல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இது பெற முடியும். ஆக அது பெற முடியும் என்றாலும் அது போன்ற உணர்வுகளை நாம் அவன் எப்படி தாய் கருவிலே பெற்று உண்மைகளை உணர்ந்தானோ சந்தர்ப்பத்தால் அது பெற்றானோ இதுபோன்று நாமும் நம்முடைய தாய் தந்தையரை நாம் குருவாக ஏற்று அவருடைய துணை கொண்டுதான் இதுபோன்ற ஆற்றல்களை பெற முடியும். அதனால்தான் நம் தியானத்தில் முதலிலே தாய் தந்தைக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் தாய் தந்தையுடைய அருள்சக்தி பெற வேண்டும் என்றும் அந்த உணர்வுகளை குருவாக ஏற்று அந்த தாய் தந்தையினுடைய அருள் ஆசியின் துணை கொண்டு அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தியை நாம் பெற வேண்டும் என்று அது சொல்லுகின்றோம். ஏனென்றால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரால் இயக்கப்பட்டாலும் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் இறையின் செயலாக தெய்வமாக நுகர்ந்த உணர்வுகளும் உடலுக்குள் சென்று அதுவும் அந்த தெய்வமாக உயிரை போன்றே ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஒருவன் தவறு செய்கிறான், ஒருவன் குற்றம் இழைக்கின்றான், ஒருவன் நமக்கு இடைஞ்சல் செய்கிறான் என்று இப்படியெல்லாம் அது உற்று பார்த்து பதிவாக்கி கொண்டால் அந்த உணர்வுகள் நமக்குள்ளும் அது விளையத் தொடங்கும் பொழுது இறையின் செயலை தெய்வம் என்று சொல்வது போன்று அது தெய்வமாக உள்நின்று நம்மையும் அந்த வெறுப்படை செய்யும் ஆத்திரமடை செய்யும் உணர்வுகளாக அது நுண்ணிய நிலைகளாக அது விளைந்து அது குருவாக மாறி நமக்கும் அதே உணர்ச்சிகளை தூண்டி அவன் எப்படி அது சாபமிட்டானோ ஆத்திரப்பட்டானோ சண்டையிட்டானோ வெறுப்படைந்து பேசினானோ இதே போன்ற உணர்வுகள் நமக்குள்ளும் அது குருவாக மாறி நம்மை அந்த குரு வழியாக நடத்தி அதன் வழிக்கு அழைத்து செல்லும். ஆக இது போன்ற நிலைகள் எல்லாம் நான் உணர்ந்து கொண்டு இந்த உணர்வுகள் எப்படி இறையின் செயலாக தெய்வமாக நம்ம இயக்குகின்றதோ இதை போன்று இதை மாற்றி அமைத்த ஞானிகள் உணர்வுகளையும் அந்த தாய் தந்தையினுடைய அருள் துணை கொண்டு அந்த அகசியமா மகர்ஷி நலசக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று அந்த தாய் தந்தையினுடைய உணர்வுடன் துணை கொண்டு இதை எடுக்கப்பட போகும்போது அந்த உணர்வுகள் நமக்குள் தாய் தன்னை காத்திடும் உணர்வுகள் நமக்குள் குருவாக அது நல்வழிப்படுத்தும் நிலையாக அமையும் பொழுது அவருடைய துணை கொண்டு இந்த அகசியமா மகர்ஷி பெற்ற அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் பெற ஏதுவாகின்றது. ஆக அந்த தாய் தந்தையுடைய அருளால் நம்ம மிகவும் ஆற்றல் மிகுந்த சக்திகளை நாம் பெறவும் ஏதுவாகின்றது. ஆக அந்த அகசியமா மகர்ஷி வாழ்ந்த காலத்திற்கு நம் நினைவுகளை அது செலுத்த செய்து அந்த அகசியன் தாய் கருவிலே பெற்ற நஞ்சை வென்றிடும் பல மூலிகைகளின் மனங்களும் அதன் தாவரண சத்துகளும் இது போன்ற நஞ்சினை வெல்லக்கூடிய பல வேர்களின் அந்த வெளுகளின் மனங்களையும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் இயங்கி தியானிக்கப்படும் பொழுது இந்த தியானத்தில் அந்த உணர்வுகளை நாம் குரு அருள் துணை கொண்டு பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கும் பொழுது அந்த நறுமணங்கள் பல பல கோடி தாவரங்களுடைய சத்துகளும் அந்த மூலிகைகளின் உணர்வுகளும் அவர்கள் தாவரண சத்துகளின் மனங்களும் இப்பொழுது சுவாசத்திற்கு வரும். அந்த உணர்வுகளை நாமும் அந்த மனங்களை அறிய முடியும், உணர முடியும், அந்த மனங்களை நாம் சுவாசிக்க முடியும். அந்த மனங்கள் நாமும் அது பெற்று நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இதை உணவாக கொடுக்கும் பொழுது அந்த அகசியன் தாய்க்கருளை எப்படி நஞ்சினை வென்றிடும் உணர்வாக அவன் விளைந்தானோ அதே போன்று நமக்குள்ளும் இந்த நஞ்சை வென்றிடும் உணர்வுகள் அது விளைந்து அந்த அகசியன் நீக்கிய நஞ்சினை நாமும் நீக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் ஆகின்றோம். அது அந்த மனங்களை நாம் நுகர பழகி இது போன்ற உணர்வுகளை நாம் பெற்று பழகினால் அதுபோன்ற நஞ்சை வென்றிடும் மூலிகை மனங்கள் பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று குரு இதை உணர்த்துகின்றார்கள். அந்த உணர்வுகளை நாம் பெற்று இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது இயக்கக்கூடிய சாப வினை, தீய வினை, பாவ வினை, பூர்வ ஜென்ம வினை அனைத்திலும் நாம் விடுபட வேண்டும். நாம் பார்க்கும் அனைவரும் அந்த அகசியின் தாய்க்கருள் பெற்ற மூலிகை மனங்களும் பச்சிலை வாசனை பெற வேண்டும் என்று நாம் தியானிக்க வேண்டும். அனைவருக்கும் இந்த நஞ்சை வெல்லக்கூடிய அரும்பெரும் சக்தியாக இதை வளர வேண்டும், விளைய வேண்டும். நான் அதற்கே தான் இதையெல்லாம் உங்களுக்குள் பதிவு செய்கிறேன், இத்தியான பயிற்சி அதை கொடுக்கிறேன் என்று குருதே நமக்கு இந்த உணர்வுகளை பதிவு செய்கின்றார்கள்.
அந்த பரம்பொருள் என்ற நிலைகளாகி இந்த நீர் ஆவியானத்தில் இந்த உணர்வுகள் பரமாகின்றது. பரமானத்தில் அதன் ஓட்டத்தில் சுழலும் தன்மை அடைகின்றது. சுழலும் தன்மை அழைப்பது தன் அருகில் இருக்கக்கூடிய அணுக்களில் உராய்கின்றது. உராயப்படும்போது வெப்பமும் அதே சமயத்தில் சுழற்சியால் ஈர்ப்பும் அடைகின்றது. துருவப்பகுதி தன் நேரில் எதுபடுகின்றதோ அதை கவர்ந்து தனக்குள் சேர்ப்பதும் அதே வெப்பத்தின் தனதை தனக்குள் ஈர்த்து ரெண்டும் கலப்பதும் அவருடைய நடுமையமான விட்டத்தில் அடைகின்றது. இந்த வெப்பத்தனர்கள் சிறுகச் சிறுக கூடுவதும் இந்த வளர்ச்சியின் தன்மை இந்த பரம்பொருளான நிலைகள் அதை சிறுக வளர்ச்சியாகி பெரும் கோளாக மாறுவதும் கோழின் தன்மைக்கொப்ப இதனுடைய சுழற்சியின் தன்மையை வலுவடைவதும் இந்த சுழற்சியின் வேகம் கூட அதை வெப்பத்தின் தன்மை கூடவும் தான் எடுத்துக்கொண்ட பொருள் நடுமையத்தில் இருந்து தன் வெப்பத்தின் தணலால் ஒவ்வொன்றும் கூழாக மாற்றுவதும் அது ஒவ்வொன்றும் பொருள் இணைக்கு மேலிருக்கும் நிலைகள் சிகிலை இறங்குவதும் இதற்கும் மேலே பணத்தியான இந்த உணர்வுகள் அனைத்தும் நடுமையம் அடைந்து அது உருகப்படும் போது உலகங்களாகவும் பாறைகளாகவும் பல 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 உணர்வுகளின் தன்மை கொண்ட பல பாறைகளாக மாறுகின்றது. ஆக இதனுடைய கொதிப்பின் தன்மை அடைப்படும் போது ஆக வெடிப்பின் தன்மை பாறைகள் ஊடுருவி இதனுடைய ஆவியின் தன்மை வெளிப்பட்டு அதன் வெளியே வெளிவருவதும் இதை போன்ற அதிசயங்கள் நம் பூமிக்குள் விளைந்து கொண்டே இருக்கின்றது. இதை போல பல பூமிகளில் விளைந்து கொண்டே உள்ளது என்ற நிலையை குருநாதர் இதை தெளிவாக காட்டி அகசியின் அவனுள் இது கண்டுள்ள உணர்வு என்ற நிலையை தெளிவாக்குகின்றார். இவ்வாறு உருவான இந்த நிலையில்தான் கோழின் தன்மை அதிகரித்து உணர்வின் வெப்பத்தன்னல் அதிகரித்து இது உணர்வின் தன்மை மீண்டும் வெப்பத்தின் தன்னல் அதிகமான பின் அது தனது கதிரியக்க பொறிகளை அதிகமாக உருவாக்கும் தன்மை வருகின்றது. அப்போதுதான் முதலே நீரானது பின் அமிலமாக மாறுகின்றது. இந்த கோள் அமிலத்தின் தன்மையில் அடையப்படும் போது அதனுடைய தோல் அமில நிலைகள் அது பரவுகின்றது. எப்படி நூலாம்படை தனக்குள் இருக்கும் மரத்தை விரித்து அதனில் அது மற்ற பொருள்களை தனக்குள் சிக்கிய பின் அது தனக்குள் உணவாக எடுத்துக்கொள்வதும் தன் இனத்தினை அது வளர்த்து அதனுள் தன் உணர்வை பாய்ச்சி தன் இனத்தை அதுக்குள் அது உருவாக்குகின்றது. இதே போலதான் இந்த முதலான நட்சத்திரமாகி இந்த உணர்வின் தன்மை சுழற்சியாகப்படும் போதும் அது பெருமண்டலங்கள் இருந்து வருவதே அது நூலாம்படை போல விரித்து அது உணரின் தன்மை தொழும் போது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. அதிலே தோழின் தன்மையை தான் சுழற்சியின் தன்மையிலே கவர்ந்து அந்த உணர்வுகள் அது விளைகின்றது. அப்போதுதான் இது அமிலமாக இருந்ததோ இது உணர்வின் தன்மை சேர்த்து அது சிறுக சிறுக அதனுடைய நிறைகளை சூரியனாக மாறுகின்றது. ஆக அது வளர்ச்சியின் தன்மை சூரியனாக மாறும்போது இதன் ஈர்ப்பு வட்டத்தில் மற்ற கோள்கள் பால்வெளி மண்டலம் அமைத்ததில் அது ஒவ்வொன்றும் ஆங்காங்கு அதனுடைய இதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சொல்லல அதன் அதன் நிலைகளுக்கொப்ப கோள்களாக மாறி அதன் வளர்ச்சி பெற்று இன்று நாம் பிரபஞ்சமாக இது உருவாகின்றோம். இப்படி பிரபஞ்சமாக உருவானது அதன் கடைசி எல்லையில் உள்ள வளர்ச்சியின் தன்மை அடைந்தது நட்சத்திரங்களாகும். பிற நண்டலங்கள் இருப்பதே இதே நட்சத்திரங்கள் அது கவர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்கு வேண்டிய உணவுகள் எப்படி கொடுக்கிறது என்ற நிலையும் இதையெல்லாம் அகசின் 5 வயதாக இருக்கப்படும் போது இவனின் கலந்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு விண்ணை நோக்கி இந்த உணர்வின் தன்மையை இந்த பிரபஞ்சத்தில் எப்படி 27 நட்சத்திரங்கள் உருவானது என்றும் அதில் இணைத்த கோள்கள் எப்படி உருவானது என்றும் இதை அறிந்து கொண்டவன் ஆக ஆரம்பத்தில் இதன் வரிசை தொடர்படுத்தி அது எப்படி உருவானது என்ற முழுமையும் அது அறிந்து கொண்டவன் அகசியன். அதனால்தான் அறிவின் இயக்கத்தொடவே தனக்குள் தண்ணில் அறிந்து தன் உணர்வின் ஆற்றலை கொண்டு விண்ணினை அறிந்து கொண்டவர்கள் இப்படி உணர்ந்தவர்கள் தான் இந்த அகசியன் என்ற நிலையும் துருவ மகிழ்ச்சி ஆனவதும். இந்த நிலைகள் துருவ நிலையிலிருந்து அது தனக்குள் வருவதை உணவாக எடுத்து ஒளியின் சிகரமாக மாற்றிக்கொண்டிருப்பதை இப்போது அதே சூரியன் இதிலிருந்து வெளிப்படுவதை கவர்ந்து அலைகளாக மாற்றிக்கொண்டுள்ளது. அதை நாம் அனைவரும் எளிதில் பெற முடியும், எளிதில் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் வரிசைப்படுத்தி காட்டுவதும். அதை நாம் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் பதிவாக்க இந்த நிலைகள் கொண்டு இன்று காற்று மண்டலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தீமைகளை விளைவிக்கும் உணர்வுகள் இப்ப தீவிரவாதம் என்ற நிலையிலும் ஒரு மனிதனை கொண்டு தன்னை ரசித்து அவன் வாழ்வதும் இதை போன்ற உணர்வுகளை படர்ந்திருக்கும் இவ்வேளையில் அந்த அகரும் மகிழ்ச்சியும் உணர்வுகள் இங்கே படர்ந்திருப்பதும் அதை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த நினை கொண்டு அதை கவர்ந்து இந்த தீமையை படர்ந்து தீமையை படர்ந்துள்ள உணர்வுகளின் உங்களில் நுகர்ந்து உணர்வும் ஒளியுடன் ஒளி சரீரமாக ஆவதற்குத்தான் இதை உங்களுக்குள் இப்போது உபதேசிப்பது. காரணம் எது பதிவாகுதோ இதை நினைவாக்கப்படும் அது தெரிகின்றீர்கள். இப்போ வாழ்க்கையில் ஒருவன் தன்னை ஏசுகிறான் என்று பதிவாக்கிவிட்டால் அதே வெறுப்பு உணர்வுகள் அவரை நினைக்கும் போதெல்லாம் அந்த வெறுப்பின் உணர்வை ஊற்றும் அணுக்களாக விளைந்து அதுவே உணவாக உட்கொள்ளுகின்றது. உங்களுக்குள் நல்ல அணுக்கள் இந்த வெறுப்பின் உணர்வு வரப்படும் போதும் நல்ல அணுக்களுக்கு இடமில்லாது அது தனக்குள் தனி வரப்படும் போதும் உங்க உடல் நலிகின்றது, தீமின் விளைவை அதிகமாகின்றது. இதை போன்று அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நீங்கள் நுகரப்படும் போது தீமையை அகற்றும் உணர்வின் தன்மையை உங்களிலே வடிந்து அதை நுகர்ந்தறிந்து இதை பெருக்கி தீமையின் நிறைகளை அடக்குவதும் இந்த காற்று மண்டலத்துள்ள அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் எளிதில் பெற செய்வதற்குத்தான் இதை செய்வது. இப்ப மணி என்னாச்சு பருவம் ஏன்னா இது இப்ப வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் களைப்பா இருப்பாங்க. இதை முடிச்சுட்டு அவங்கவுங்க உணவுகள் என்ன ரொம்ப என்ன ஏன்னா இதை தொடர் வச்சு இந்த 3 நாளைக்கும் அகசியனுடைய முழு நிலையும் நாம் அறிந்து கொள்ளணும், அந்த உணர்வு பெறும் தகுதி வரணும். இப்ப இந்நேரம் உபதேசித்தோம், இப்ப நாம தியானிக்க போறோம். நம்மை காத்தருளிய தெய்வமாக மதித்து நாம் குழந்தை பருவத்தில் நமக்கு நல்வழி காட்டி இது நல்லது கெட்டது என்று நமக்கு வழிகாட்டி குருவாக இருந்ததும் நம் தாய் தந்தையே. அவருடைய எண்ணத்தால் நம்மை உருவாக்கினார்கள், அவர்களுடைய எண்ணத்தால் நம்மை காத்தழுகினார்கள், நம்மை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் நமக்கு நல்வழி காட்டினார்கள். அவர் உடலின் நிலைகள் எது அந்த அளவு அவருடைய எண்ணங்களை நாம் பதிவு செய்திருக்கின்றோமோ அவர் வழிகளில் நாம் உயர்ந்த நிலைகள் பெற இது உதவும். ஆகவே நாம் கடவுள் நம்முடைய உயிரும் கடவுளே, நாம் எண்ணும் எண்ணங்கள் இறையாகின்றது, இந்த உணர்வின் செயல் தெய்வமாகின்றது. நாம் எதை எண்ணி பதிவு செய்கின்றோமோ அது தெய்வமாக அந்த நிமிஷம் செயல்பட்டாலும் அடுத்து மீண்டும் எண்ணும்போது அதே செயலின் தன்மை குருவாக வருகின்றது. இப்போ ஒருவர் கோபிக்கிறார் என்றால் அந்த எண்ணத்தை நாம் எண்ணும்போது நம் உயிர் அது ஓ என்று ஜீவ அணுவாக்கி இந்த உணர்வின் தன்மை இறையாக்கின்றது. அதே உணர்வுகள் செயலாக்கும் போது அது தெய்வமாகின்றது, கோப உணர்வுகளை செயல்படுத்தும் அது காளியாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் மீண்டும் அதை எண்ணம் என்றால் எந்த வழியில் அந்த கோபம் வந்ததோ அதன் வழியில் இது குருவாக நின்று அதை வழிகாட்டும். இப்ப நாம் நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதே போல் அந்த எண்ணங்கள் இரையாகி உணர்வுகள் செயலாகும் போது தெய்வமாகின்றோம். இந்த உணர்வுகள் உறைந்து மீண்டும் அதை நினைவாக்கப்படும் போது குருவாக வந்து அந்த வழியை காட்டுகின்றோம். இதே போலதான் இந்நேரவிலும் மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் இரையாக்கி உணர்வின் தன்மையை உங்களுக்குள் அது தெய்வமாக இந்நேரவில் அந்த நினைவாற்றல் பருகுவதும் அதை மீண்டும் நீங்கள் எண்ணினால் அது குருவாக நின்று அருண் ஞானத்தை உங்களுக்குள் வளர்ப்பதற்கும் தீமைகளை அகற்றுவதற்கும் இது உதவும். ஆகவே நாம் கடவுளை நாம் எங்கும் தேட வேண்டியில்லை. தாய் தந்தை ரூபத்திலையும் நம் உயிரை நாம் இயக்கிய நிலை கொண்டு நம் உயிரை கடவுளாக மதித்து நாம் செயல்படுவோம். நமது குருநாதர் காட்டிய அடுவழி இப்போ அவரவர்கள் அம்மா அப்பாவை எண்ணி அம்மா அப்பாவர்களால் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் சப்த ரிஷிகளின் அருசக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நீங்க எண்ணீரை உருவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த உயிரை எண்ணி இயங்கி ஒரு நிமிடம் ஓம் ஈஸ்வரா என்று எண்ணும் போது உங்க உயிர் உங்களுக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டு நான் நீங்கள் எண்ணுவதை அனைத்தையும் இம் என்று உடலாக அது உருவாக்குகின்றதுதான் ஓம். அதே சமயத்தில் நம் உடல்ல சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் அனைத்தையும் அனைத்துக்கும் குருவாக இருப்பது உயிர் அதான் ஓம் ஈஸ்வரா குருவியவா என்று. இப்போ அகஸ்மா மகிழ்ச்சியின் அரிசக்தியும் துருவம்மா மகிழ்ச்சியின் அரிசக்தியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று மீண்டும் பொருள் மத்திய எண்ணி இதே இப்போ அகஸ்மா மகிழ்ச்சியின் உடலிருந்து வெளிப்பட்ட கடந்த காலங்களில் அந்த சக்தி வாய்ந்த அந்த வாசனைகள் உங்களுக்கு இப்ப கிடைக்க வரும். அதை கிடைப்போர் அனைவருக்கும் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லலாம். நல்ல நறுமணங்கள் வந்து கொண்டே இருக்கும். துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் அகசிமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களின் உடல்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று உடல் நலம் மனபலம் மனவளம் தொழில் வளம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.